بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நெருங்கி வரும் கியாமத்தினால் என்கின்ற இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. அதாவது இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மறுமை நாள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நாள் நிகழப்போகிறது என்பதற்கான சிறிய சிறிய முன்னறிவிப்புகள். அதாவது சிறிய என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெரிய 10 முன்னறிவிப்புகளோடு ஒப்பிடுகிற நேரத்தில் இவைகள் என்ன சிறிய செய்திகள் அப்படின்ற அர்த்தம். மற்றபடி அவைகளெல்லாம் சிறியவைகள் அல்ல, அவைகளெல்லாம் உண்மையில் சிறியவைகள் அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முன்னறிவிப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள் ஒரு 10 முன்னறிவிப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 10 முன்னறிவிப்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த முன்னறிவிப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நேரத்தில் அது பெரிய முன்னறிவிப்பு என்பதை உணர்கின்ற அமைப்பில் பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னால், அந்த 10 முன்னறிவிப்பில் ஏதாவது ஒன்று நடந்தால், 10 ஒன்று ஏதாவது ஒன்று நடந்தால் மற்றைய 9 தொடர்ந்து வந்துவிடும் என்று சொன்னாங்க. ஒன்று நடந்துட்டா, ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டால் மற்ற அடையாளங்கள் அனைத்தும் வேகமாக ஒன்றன் பின்னால் ஒன்றன் பின்னால் ஒன்றன் பின்னால் என்ன செஞ்சிடும், வந்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அது நிச்சயமாக பெரிய அடையாளங்கள், மறுமை நாள் நடப்பதற்கான அந்த நெருங்கிய காலப்பகுதியில் நடக்கக்கூடிய அடையாளங்கள். அதற்கு பின்னால் நம்ம வாழுகின்ற அளவுக்கான நீண்ட காலம் இருக்குமா இல்லையா, அதை பற்றி இஸ்லாம் என்ன செய்யலை, பேசவில்லை. ஆனால் மறுமை நாளுக்குரிய எல்லா ஏற்பாடும் நடந்து முடியும், அந்த 10 அடையாளங்கள் வந்து முடிச்சிட்டேன்னு சொன்னால். அதில் ஒன்று வந்தாலும் என்ன செஞ்சிடும், மற்ற எல்லா வகைகளும் நடந்து விடும்னாங்க. உதாரணமாக ஒரு 2-3 விஷயங்களை சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது, யஜூஜ் மஜூஜ் என்கின்ற இனத்தவர்கள், அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இனத்தவர்கள் வருவது, அது மாத்திரமல்ல தஜ்ஜால் வெளியாகுவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவது, ஒரு நெருப்பு வெளிப்படுவது, அதே போன்று மிகப்பெரிய பூகம்பங்கள், இது போன்ற செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவைகளில் ஒன்று நடந்தது என்று சொன்னால் எப்படி ஒரு மாலையில் ஒரு அதை மணி அருந்தால் அறந்துட்டா ஒரு மணி வந்தால் அதை தொடர்ந்து எல்லா மணிகளும் வந்து விடுமோ, அதுபோல இந்த அனைத்தும் என்ன செய்துவிடும், நிகழ்ந்து விடும்னு ரசூல் சொன்னார்கள். இந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக நிறைய உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன, புத்தகங்கள் வந்திருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன. ஏன்னா அது பெரிய முன்னறிவிப்புகள், தஜ்ஜாலை பற்றி தனியாகவே நிறையவே பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்னறிவிப்புகளை பற்றி சொல்லுகிற நேரங்களிலெல்லாம் சில மறுமையினுடைய அடையாளங்களாக சொல்கிற நேரங்கள்லாம் சிறிய சிறிய முன்னறிவிப்புகள் நிறைய செய்தார்கள். சிறிய சிறிய முன்னறிவிப்புகள்னா இந்த 10 அல்லாமல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சிறிய சிறிய முன்னறிவிப்புகள். உதாரணமாக தஜ்ஜாலை ஒட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஜ்ஜால் எப்பொழுது வெளிவருவான் சொன்னால், எப்பொழுது மிம்பர்களில் அவனை பற்றி பேசுவது குறைந்து விடுமோ அப்பொழுது வெளிவருவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது மிம்பர்களில் தஜ்ஜாலை பற்றி பேசக்கூடிய காலம் அப்படியே இல்லாமல் போய் தஜ்ஜாலை பற்றிய ஞாபகங்களே இன்றைக்கு இல்லாமல் போகுமோ, அன்றைக்கு தஜ்ஜால் என்ன செய்வான், வெளியே வருவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு அடையாளம், தஜ்ஜாலை பற்றிய அடையாளம் அல்ல, ஒரு சிறிய ஒரு அடையாளம், இது ஒரு சிறிய அடையாளம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நிகழப்போகிறது, நாம் எழுப்பப்பட போகின்ற அந்த நாள் நெருங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக சிறிய அடையாளங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எத்தனை அடையாளங்கள் ஹதீஸ்களிலே வந்துள்ளன அப்படி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிஞர்களுடைய தொகுப்பில் பார்க்கலாம், 60-80 வரைக்கும், எத்தனை 60-80 வரைக்கும், அதாவது கணிப்பீட்டிலேயே 60-80 சொல்கிறேன்னு சொன்னால், சில அடையாளங்களை ஒன்றோடு கோர்த்து என்ன செய்வாங்க, சொல்லிவிடுவார்கள். அப்படி ஒன்றோடு கோர்த்து சொன்னால் அது ஒரு 2 அடையாளம் உண்டாகிடும், 2 அடையாளம் உண்டாகிடும். அது அவரவர்களுடைய அறிஞர்களுடைய பார்வைக்கு ஏற்ப என்ன செய்யும், வித்தியாசப்படும். 60-80 மேற்பட்ட அடையாளங்கள், அதாவது இன்னும் நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் அப்படியென இஸ்லாமிய அறிஞர்களால் வரையறுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது அல்லாமல் நான் சொல்லுகின்ற நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ற பகுதி, ஏற்கனவே நடந்து முடிந்த அடையாளங்கள் என்கின்ற ஒரு பகுதி இருக்கு, ஏற்கனவே நடந்து முடிந்த அடையாளங்கள், இது ஒரு பகுதி. நடந்தன திருப்பியும் நடந்து கொண்டிருக்கின்றன, மறுபடியும் நடக்கலாம். இப்படி ஒரு அடையாளம் இருக்குது. எப்படி? ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, திருப்பியும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு என்ன செய்யலாம், வரலாம். அது எனது திருப்பி இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கலாம். அதாவது சில முன்னறிவிப்புகள் இருக்குது, நடந்து கொண்டே இருக்கு. ஒரு முறை நடக்கும், ரெண்டாம் முறை நடக்கும், மூன்றாம் முறை நடக்கும், எது கடைசி முறைன்னு சொல்ல முடியாது. அப்படி நடக்கக்கூடிய முன்னறிவிப்புகள் இருக்கின்றன. இவைகள் ஒரு பெரும்பகுதி இருக்கு, நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துவேன். இவைகள்லாம் எங்களுக்கு எதுக்கு? மறுமைநாளுடைய அடையாளங்கள் எத்தனை பாடமாக்குறதுக்கு இல்லை. மறுமையான மொத்தம் 80, எத்தனைன்னு சொல்லி நீ டெஸ்ட் வைக்கிறதுக்கோ பாடமாக்குறதுக்கோ அது ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கோ என்பது அல்ல. மறுமைநாளுடைய அடையாளங்கள் சொல்லப்படுவதெல்லாம் நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமைநாளுடைய அடையாளங்களுக்குரிய, அதாவது மறுமைநாளுடைய நெருக்கம் பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை சொல்லி இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை ஏன் சொல்லி இருப்பார்கள் பாருங்கள். உதாரணமாக குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இக்தரபதி ஸாஅது வன்ஷக்கல் கபர். அல்லாஹு தஆலா சொல்றான், இக்தரபதி ஸாஅ, மறுமை நாள் நெருங்கி விட்டது. எப்போ சொல்கிறான் அல்லாஹு தஆலா? ஹிஜ்ரி 1400 வருஷத்துக்கு முந்தி சொல்கிறான். ஹிஜ்ரி 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறான், இக்தரபதி ஸாஅ வன்ஷக்கல் கமர், மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. அப்படி என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான். அதே போல் இன்னொரு இடத்துல, இக்தரப லின்நாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் மு'ரிதூன், மக்களுக்கு விசாரணை நாள் நெருங்கி விட்டது, ஆனால் அவர்கள் அதாவது கவனமின்மையில் புறக்கணித்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கவனமின்மையால புறக்கணித்த நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பாருங்க, அதா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு, அல்லாஹ்வுடைய அந்த மறுமையுடைய கட்டளை வந்துவிட்டது, அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். அப்படின்னு ஃபலா தஸ்தஅஜிலுண்டா, எப்போ வரும் என்று கேட்கிறவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். அதனால் எப்போ வரும்னு நீங்கள் அவசரப்படவானா, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்து விட்டது, வந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர் அவ் ஹுவா அக்ரப், மறுமை நாளுடைய விஷயம் இருக்கிறதே அது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பார்வை கண் சிமிட்டுற நேரம் இருக்குது, இதற்குள்ள மறுமை நாள் வந்து முடிஞ்சிடும். கண் சிமிட்டு திறக்கக்கூடிய நேரத்தில் மறுமை நாள் என்ன செய்துவிடும், உங்களுக்கு வந்துவிடும். அவ் அக்ரப், அல்லது அதைவிட மிகவும் நெருக்கமாக. அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மிக தூரம் என்று நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, பலிஸ்ஸாஅத்து மௌஇதுஹும் வஸ்ஸாஅத்து அத்ஹா வ அம்ர், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்ற அந்த நாளை, இந்த எதிர்ப்புக்கும் இந்த பொய்க்கும் இந்த குஃப்ருக்கும் இந்த ஏமாற்றுக்கும் எதிராக அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்ற நாளே மறுமை நாள் தான். மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது, அது மிகவும் பயங்கரமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எந்த அடிப்படையில் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்பதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆன் அல்லாஹ் சூரத்து நாசிஆத்தில் சொல்கின்றான். அவர்கள் கேட்கிறார்கள், ஐயான முர்சாஹா, எப்போ மறுமை நாள் வரும் அப்படின்னு கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிங்களை பார்த்து சொல்றான், ஃபீம அன்த மின் திக்ராஹா, நீங்க யார் அதை சொல்றதுக்கு? ரசூலுல்லாஹிட்டே சொல்றான், அவங்களுக்கு சொல்லுங்க, ஃபீம அன்த மின் திக்ராஹா, அதை சொல்லுகின்ற இடத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, நீங்க யார் அதை சொல்வதற்கு? ஃபீம அன்த, நீங்க எதில் இருக்கிறீர்கள் அதை சொல்லுவதற்கு? ஃபீம அன்த மின் திக்ராஹா இலா ரப்பிக்க முன்தஹஹா, அதனது முடிவு அதனது அறிவு எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் அதில் என்ன சொல்லுகிறான்டால், மறுமை நாள் வருகிற நேரத்தில் அவர்கள் எப்படி நினைப்பாங்க தெரியுமா? பகலின் ஒரு பகுதி, கொஞ்சம் ஒரு நாள் மட்டுமல்ல, பகலின் ஒரு பகுதி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னு நம்ம நினைப்போம். பகலின் ஒரு பகுதி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னு நினைப்போம். அப்போ நம்மளுக்கு விளங்கும், அல்லாஹு தஆலா கண் சிமிட்டும் நேரத்தில் மறுமை வரலாம் என்று சொன்னது, கண் சிமிட்டும் நேரத்தில் மறுமை வரலாம், அதைவிட நெருக்கமான நேரத்தில் வரலாம் என்று சொன்னது, சந்திரன் பிளந்து விட்டது, மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொன்னதெல்லாம், என்றைக்கு இந்த உலகமே பகல் வேளையின் ஒரு பகுதி என்று நம்ம உணரக்கூடிய நாளோ அன்றைக்கு இது எவ்வளோ வேகம் என்பதை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொண்டிருப்போம். அன்புள்ள சகோதரர்களை, நினைத்து பாருங்கள், இவ்வளவு செய்திகளும் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் எப்படி மனசில் எண்ணம் இருக்குது, நான் மௌத்தாகின பிறகு தான் மறுமை வரும் என்ற எண்ணம் தான் இருக்குது எல்லாருக்கும். எப்படி இருக்கேன்னு சொன்னால், எப்படி நான் மௌத்தா, இது வார்த்தைக்கு பேச்சில் சொல்லாட்டியும் செயல்பாடுகளை சில நேரங்களில் மறந்து போய் பேசக்கூடிய சில வசனங்களை நீங்கள் காணலாம். எப்படி என்ன, மௌத்துக்கு பிறகு நிறைய பேர் என்ன சிந்தித்தாலும் எப்படி யோசிக்கணும்னா, மரணம் மறுமை அப்படி தான் நினச்சிக்க நினைக்கிறாங்க. ஆனா மறுமைதான் என்ற மரணமா வரக்கூடிய நாள் இருக்கலாம் என்பதை நினைக்கின்றவர்கள் குறவு. நம்ம மரணத்தின் மூலம், மரணம் என்கின்ற அந்த இது மறுமை மூலம் வரலாம். ஏன் உயிர் கைப்பற்றுதல் என்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. மறுமையுடைய அழிவும் உயிர் போறதுக்கான காரணங்கள்லாம் உண்டு. அப்படித்தானே, முதல் சூரோடு எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, மரணித்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல திடீர்னு விழித்தெழுந்தார்கள். இந்த மறுமையுடைய நெருக்கத்தை சொல்றேன், அடையாளங்களுக்கு முன்னால விழித்தெழுந்தார்கள். விழித்தெழுந்து சொன்னார்கள், இந்த மனைவிமார்கள்லாம் யார் எழுப்பாட்டுவாங்க அப்படின்றாங்க. அதாவது இவங்க ஏன் எலும்ப அமைக்கிறாங்க அப்படின்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஏனென்று சொன்னால், இன்றைய தினம், இன்றைய தினம் யஜூஜ் மஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சான் அளவுக்கு இடைவெளி விழுந்துள்ளது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சான் அளவுக்கு இடைவெளி விழுந்துள்ளது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டு திறக்கப்பட்டுட்டேன்றாங்க. அப்ப இது எவ்வளவு முயற்சிக்கு பின்னால ஒரு சான் திறக்கப்பட்டதுன்றத பத்தி அதுல வரல, எவ்வளவு காலத்துக்கு ஒரு சான் திறக்கப்படும் என்ற செய்தி வரல. ஆனா மறுமையுடைய நெருக்கத்துக்கு ஒரு அடையாளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதுல சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் மறுமை நாளுடைய அடையாளங்கள் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லுவதற்காக என்பதை நம்ம என்ன செய்கிறது, உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த நேரத்தில் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை பொறுத்த வரைக்கும் எது தூரமாக வருமோ அது இல்லைன்னு நினைச்சிருவான். அது இல்லைன்றது அவனோட நம்பிக்கையிலே அறிவிலே இருக்காது. ஆனால் தூரமான விஷயங்களை அது இல்லாத மாதிரியே அவன் என்ன செஞ்சிருவான், கற்பனை பண்ணிடுவான். இல்லாத மாதிரியே அப்படி ஒன்று நடக்காது, இல்லை என்ன மாதிரி கற்பனை பண்ணிடுவான். ஆனால் ஒரு நாள் அவனோட உள்ளத்தில் அப்படி இருக்காது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதி ஜமஅமாலஹு அத்ததா, தன் பொருளாதாரத்தை சேர்த்து அதை எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது பொருளாதாரம் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். யாராவது பொருளாதாரம் சேர்க்கிற யாராவது, நான் இந்த பொருளாதாரத்தில் மௌத்தாகாமல் இருப்பேன் நினைக்கிறாங்களா, நினைக்கல. அப்போ அல்லாஹ் அதை ஏன் சொல்றான் தெரியுமா, நினைக்க அந்த அந்த செயல்பாடு, ஒரு மனிதன் வந்து நிரந்தரமாக இருப்பேன் நினைச்சா எப்படி சேர்ப்பானோ அப்படி ஒருவன் சேர்த்தாண்டா அவன் நம்பிக்கையில் என்ன இருக்குது, அதுதான் என்ன, நான் நிரந்தரமாக இருக்க போறேன்ற மாதிரியான எண்ண தோற்றம் தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் அல்லாஹூத்தால அதை சொல்லலை. அல்லாஹ் குர்ஆன் இன்னொருடத்துல சொல்றான், நீங்கள் வந்து பெரும் பெரும் கோட்டை கொத்தளங்களை கட்டுகிறீர்கள், நீங்க என்னமோ நிரந்தரமாக தங்க போகின்றீர்கள் போன்றலவா நீங்கள் கட்டுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹூத்தால என்ன செய்யறான், கேட்கிறான். அப்ப யாருமே நிரந்தரம் என்ற சிந்தனையில் இல்லை. ஆனா செயல்பாடுகள் என்ன செய்கிறது, நிரந்தரத்தமாக இருக்கக்கூடிய அந்த மனோபாவத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்பில் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. இதனால் மனிதனுடைய எண்ணம் அப்படி இருப்பதனால மக்கத்து காஃபிர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்கள்ட்டையும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, மறுமையை கொண்டு வந்து தான் கேட்டான், மறுமையை கொண்டு வர வேண்டியதானே அப்படின்றதான் நிறைய பேர் இருக்காங்க. அல்லாஹு தஆலா ஏன் மறுமையை சொல்கிறான்ன்றதே விளங்காமல் ஒவ்வொரு நபிமாரும் மறுமை எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க, மறுமையை வந்து அவர்கள் நபி எனதுக்கு அடையாளமாக பிரச்சாரம் செஞ்சாங்களா, இல்லை. மறுமையை வந்து நாங்கள் நபி என்பதற்கான அடையாளம் மட்டும் பிரச்சாரம் செய்யலை. அடையாளம் மட்டும் பிரச்சாரம் செஞ்சால் கேட்கலாம், காட்டுங்க அற்புதத்தை காட்டுங்கன்னு கேட்கலாம். என்ன பிரச்சாரம், எச்சரிக்கை செஞ்சாங்க, நாங்கள் வந்து மரணித்தால் எழுப்பப்படுவோம், எழுப்பினால் விசாரிக்கப்படுவோம், விசாரணை நேரத்தில் நல்லதுக்கு சொர்க்கம் கெட்டதுக்கு எனது அல்லாஹன், அதாவது எங்களை மன்னிக்க நாடாது விட்டால் நரகம், இதில் சிறுக்குக்கு மன்னிப்பு இல்லை, இந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழுங்க. இதுதான் ஒவ்வொரு நபிமாரும் சொன்னது. இதை சொன்னால் ஒரு அறிவாளியுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், ஒரு அறிவாளியுடைய அணுகுமுறை, இவர் சொல்றது உண்மையா பொய்யா, இவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரா, அந்த அடிப்படையில் நெருங்கினா அது பரவாயில்ல. அந்த மறுமையை கொண்டு வாண்டே எவ்வளோ மடையன் அடே, அதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை உனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதனால் விசாரிக்கப்படும்னு சொல்லப்படுகிறது. நீ ஏழ்மடை மறுமையை கொண்டு வந்து காட்டு, இந்த மாதிரி பேசினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ஓடு பேசினாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் அடிப்படையில் எப்படி இருக்கும், மனிதனுக்கு எப்பையும் நெருக்கடியான கட்டத்தில் கொண்டு போய் விட்டாங்கன்னு சொன்னால் 10% தவிர 90% சவாலுக்கு பதில் சொல்ற ரெடியாக தான் இருப்பாங்க. ஏழுமண்டா காட்டுண்டா இருந்தால் காட்டாமிக்க மாட்டான், ஏழுமண்டா காட்டுண்டா நெருக்கடியான கட்டம் இருந்ததுன்னுவீங்களே காட்டிடுவான், இல்லாதவன் மட்டும்தான் என்ன செய்வான், காட்டாம இருப்பான். அதை நம்ம பார்க்குற நம்ம சமுதாயத்தில் தொழுகை விஷயத்தில் கூட அப்படி கேட்கவே கூடாது, நீங்கள் இரவில் தொழுவுறீங்களான்னு யார்ட்டையும் கேட்கக்கூடாது. ஆனால் அப்படி கேட்டால் கூட பதில் எப்படி வரும் தெரியுமா, நீங்கள் அப்படி இரவில் தொழுவுறீங்களா, நான் தொழுறேனா தொழுவலைன்னு அல்லாஹ்வுத்துனுக்கு என்னது நல்லா தெரியும். இப்படி பெரும்பாலும் பதில் சொல்லக்கூடியவங்க இன்றைய காலத்தில் தொழாதவங்க தான். ஏன் அப்படி பதில் சொல்கிறாங்க தெரியுமா, பெரும்பாலும் இன்றைக்கு என்ன காலத்தில் இருந்துட்டுருக்கிறோம், தொழுதா உடனே சொல்கின்ற காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தொழுதன்வைங்களே அல்ஹம்துலில்லாஹ் நான் கிட்டத்தட்ட 10 தொழுகை என்னதில் விட்டதே கிடையாது, இரவு தொழுகை இப்படி சொல்கிற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு ஆள் இப்படி பதில் சொல்கிறான்னு வைங்களே, நான் தொழுறேனா அல்லாவுக்கு தந்திரம் அர்த்தம் என்ன? தொழல அப்படி என்பதா 80-90%, இதே நம்ம முடிவெடுக்க இயலாது. ஆனால் 80-90% அதுதான் பதில். மனிதனுடைய இயல்பான குணம் அதுதான். நெருக்கடினா சொல்லிடுவான், நெருக்கடியில் அகப்பட்டா நம்மகிட்ட எது இருக்குதுன்னு சொல்லிடுவான். இது மனிதனுடைய இயல்பு. இதனால மறுமையை கொண்டு வாங்க, மறுமையை கொண்டு வாங்கணுன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட கையேந்திராங்க. ஒவ்வொரு நபிமாரும் ஏந்தினாங்க. இப்படி கேட்குறாங்க, அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை எனது கையில் இருந்தா எப்பயோ வந்திருக்குமே சொல்லுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை எனது கையில் இருந்தீங்கன்னு குதியல் அம்ரு, அடுத்த செகண்ட் மறுமை வந்திருக்கும். ஏ, நான் மனிதன், நான் உடனே என்ன செஞ்சிருவேன், உன்னோட சவாலுக்கு ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், அஞ்சு நாள் பொறுக்கலாம். நீ காலம்புள்ள என்னைய பொய்யன்றதுக்கு இதையே நீ சொல்லி சொல்லி இருந்தீங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க? மறுமையை போட்டு அழிச்சிருந்தா இருக்கும். ஆனால் அது ரப்புல் ஆலமின் இடத்துல இருக்கிறது. அவன் உரிய நேரத்தில் தவிர வெளிப்படுத்த மாட்டான். எவனுடைய சவாலுக்காக வேண்டியும் எவன்கிட்ட இறைவன் நான் உண்மையாளன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை? ரப்புல் ஆலமீனுக்கு இல்லை. பெருமைக்குரியவனுக்கு அது இல்லை, பெருமைக்குரியவனுக்கு இல்லை. பெருமை இல்லாதவனுக்கு தான் பெருமை தேடுறதுக்கு அதை சொல்ல வேண்டியிருக்கும், அதை செய்ய வேண்டியிருக்கும். இறைவனுக்கு அது தேவையில்லை. அதனால சொல்லுங்க, நபியே, உங்கள் கையில் மறுமை இருந்திருந்தால் ல குதியல் அம்ர், எப்பொழுதோ மறுமை வந்து முடிந்திருக்கும் என்று சொல்லுங்கள். அது எனது கையில் இருக்கிறது, நான் உரிய நேரத்தில் மட்டும்தான் அதை வெளிப்படுத்துவேன். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பாரமாக இருக்கும் என்றாலாம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுத்தால கேப், நீ தான் கொண்டு வர சொன்னது தானே. சுபஹானல்லாஹ், இது பரவாயில்ல. எப்படி மனிதனுடைய அவசரம் இருக்கிறன்னா, காபிர்கள் ரசூல்லாங்களுக்கு எதிராக அல்லாட துவா கேட்குறாங்க. பார்த்துக்கங்க, எப்படி காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாட துவா கேட்குறாங்க. எப்படி? அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக்க ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மின ஸமாய் அவ் இத்னா பி அதாபின் அலீம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது சொல்வது தான் உண்மையாக இருந்தால் நீ கல்மாரியை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக, கல்மாரியை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக, அல்லது கடுமையான தண்டனை எங்களுக்கு தருவாயாக. சுபஹானல்லாஹ், தான் அனுப்பின தூதருக்கு எதிராக எந்த இறைவன் அனுப்பினானோ அதே இறைவனிடத்தில் முகமது சொல்றது உண்மையாக இருந்தால் கல்மாரியை பொழியவை. எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? முகமது சொல்றது பொய், ஒரு நாள் இறைவன் கல்மாரியை பொழிய வைக்க மாட்டான். இப்படி சவால் விட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இறைவனுக்கு அது வேற. இப்படி சவால் விட்டா, நான் அனுப்பின தூதரை பொய் என்பதற்கு நீ என்னையே என்ன செய்கிறாய்? குரோஸ் ஆக்குற. நீ கல்மாரி பொழிய வச்சா முகமது உண்மையான தூதர், நீ பொழிய வைக்கலையா முகமது உண்மையான தூதர் இல்லை. இப்படி அல்லாவை அல்லாட்ட பிரார்த்திக்கிறான். இதே மனிதனாய்ந்தா கல்மாரி என்ன, அவ்வளவுதான், டோட்டலாக தலைகளாக மாறிடுவான். அல்லாஹுத்தாலா அப்படி இல்லை. அல்லாஹ் வந்து என்னது, அவன் தான் மனித குணங்களை படைச்சவன், அவனுடைய இயல்பு வேறு. அவன் ரப்புல் ஆலமீன், லஹுல் கிபிரியா உல் ஆதமா, அவனுக்கு தான் கண்ணியம், அவனுக்கு தான் பெருமை. அல்லாஹுத்தாலா சொல்கிறான், ஒமா கான் அல்லாஹ், அதாவது وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. நபியே சொல்லுங்க, அல்லாஹ் சொன்ன பதிலை பாருங்க. அடுத்த குர்ஆன் சொன்ன பதில் அல்லாஹ்வு தஆலா சொல்ல சொல்றான், நபியே சொல்லுங்கள், நீங்கள் அவருக்கு மத்தியில், அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். முஹம்மதே, நீங்கள் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு அழிவு வராது. அடுத்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற நிலையில் இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நான் அழிவை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா காபிர்கள் எதை கேட்டா பரிகசித்து திருப்பி பதில் சொல்லுவாங்களோ அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கி வைத்தான். இடத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனது அறிவு மறுமை நெருங்கிவிட்டது, மறுமை வருமா, மறுமை எப்பொழுது வரும் என்கின்ற விஷயங்களை தூரமாக பார்த்தாலும் இறைவன் ஏன் அவசரமாக அதை வரவைக்காமல் இருக்கிறான்? மனிதனுடைய அவசரத்துக்கு, மனிதனுடைய வேகத்துக்கு வர வைக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால், அவகாசம் தந்த பின்னால அவகாசத்தை திருப்பி பறிச்சு கொள்கிற நிலைமையில் இறைவன் என்னது, நமது சவால்களுக்காக அவகாசத்தை திருப்பி பறிச்சு கொள்கிற நிலைமையில் என்னது, இறைவன் இல்லை. இறைவன் அந்த லெவலில் இல்லை. இதனால் தான் இறைவன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சேர்த்தே அவகாசம். ஆனால் இந்த அவகாசத்தை வைத்து கெட்டவர்கள் நமக்கு மறுமை வராது, நம்ம வேண்டிய செய்யலாம்னு நினைக்கவும் கூடாது. நல்லவர்கள் என்னடா நம்மளுக்கு உதவி வரலேன்னு நினைக்கவும் கூடாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு தாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்தவற்றும் இறைவன் பராமுகமாக இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். இன்னமா நுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், நாம் பிற்படுத்தி கொண்டிருப்பதெல்லாம் கண்கள் பிறழக்கூடிய ஒரு நாளை நோக்கித்தான். அந்த நாளை நோக்கித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பிற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால நான் காஃபிலாக இருக்கிறேன் நினைக்க வேண்டாம், ஒன்று விளங்காமல் இருக்கிறேன்னு என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அகீதா நம்மகிட்ட சரியாக பதியணும். தூரம் என்கின்ற சிந்தனை, நமக்கு நடக்கவில்லை என்கின்ற சிந்தனை, இன்னும் அதாவது காலம் போய்கொண்டிருக்கின்ற சிந்தனை என்பது இறைவன் ஏன் அப்படி வைத்திருக்கிறான் என்ற ஃபிக்ஹ் நம்மகிட்ட இருக்கணும். அந்த விளக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், ஏன் வரவில்லை என்பதற்கான விளக்கம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம இந்த அடையாளங்களை புரிஞ்சு எந்த பிரயோசனம் என்னது இல்லை. விளக்கம் இல்லாமல் எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. இந்த அடிப்படையை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், இந்த மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அஷ்ராத்து ஸா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபக்கத் ஜா அஷ்ராத்துஹா, அதனது அடையாளங்கள் வந்து விட்டன அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அடையாளங்கள் வந்து விட்டனேன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே அஷ்ராத்துன்ற சொல்லத்தான் என்ன செய்வாங்க, ஹதீஸ்களை யூஸ் பண்ணுவாங்க, அஷ்ராத்து ஸா, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையுடைய நெருக்கத்தை, தனது நபித்துவத்தையும் உணர்த்துவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புஇத்து அன வஸ்ஸாஅது கஹாதைன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி எப்படி புஇத்து, நான் அனுப்பப்பட்டேன் நபியாக, அன வஸ்ஸா, நானும் மறுமை நாளும், கஹாதைன், இப்படி என்ன செய்கிறோம், ஒன்று கொண்டு பக்கத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா ரசூலுல்லாஹ் அப்படி அது காட்டுறாங்க, அப்படின்னா வதம்ம சபாபத்த வல் உஸ்தா, இப்படி காட்டினாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இப்படி காட்டினார்கள், காட்டி சொன்னாங்க, அதாவது இது அடுத்ததுனா அல்லதுனா அடுத்த இது எப்போ எது என்று சொல்கிற அளவுக்கு நெருக்கமான காலகட்டத்தில் என்ன செஞ்சுக்கிறேன், மறுமையில் அனுப்பப்பட்ட இறுதி தூதர், எனக்கு பின்னால் தூதர் இல்லை, இதுதான் இறுதி சமூகம், இதுக்கு பின்னால் சமூகம் இல்லை, இதோட மறுமை நாளுடைய அதாவது உலக வாழ்வுடைய கடைசி பகுதியில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எவ்வளவு இவைகளை நெருக்கமாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்பொழுது அன்புள்ள சகோதரர்களே, நடந்து முடிந்த சில அடையாளங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். நடக்கக்கூடிய அடையாளங்கள், நடக்கப் போகின்ற அடையாளங்கள்ன்ற பகுதிக்கு முன்னால் நடந்து முடிந்த சில அடையாளங்கள், அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடணும். என்னென்னா, இந்த அடையாளங்களை வந்து நம்ம சும்மா நினச்ச மாதிரி கற்பனை பண்ணி ஒன்றோட ஃபிட் பண்ணி விடுறதில்ல, அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. ஒன்றை கற்பனை பண்ணுறது, தங்கம் வெளிப்படும், அரபு தீபம் உதாரணம், அரபு தீபம் பார்த்தா தங்கம் வெளிப்படும்னா இவனா யோசிக்கிறது, யோசிச்சு இது பெட்ரோலாக தாங்கிக்கும், இது என்னது பெட்ரோலாக தயாரிக்கும், இப்படி சொல்லக்கூடாது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இட்டு கேட்டுறதுக்கு சமம். அல்லாஹ் சொன்னானா, அப்படி ரசூல் சொன்னாங்களா, அல்லது அந்த வார்த்தையில் அதுக்கான ஆதாரம் இருக்குதா, அல்லது அதுக்கு சப்போர்ட்டிவான குர்ஆன் ஹதீஸ்கள் இருக்குதா, இல்லை. இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுதான் விளக்க அப்படின்னு சொல்லுவோம். தஜ்ஜால் யவ்ஜூஜ் மௌஜூத் என்னன்னு கேட்டால் அமெரிக்காவும் யூகேவுமா, அது தெரியுமா உங்களுக்கு, யவ்ஜூஜ் மௌஜூத் என்னன்னு கேட்டால் அமெரிக்காவும் யூகேவுமா. அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்து என்னது விளங்கப்படுத்திட்டிருக்கிறாங்க. தஜ்ஜாலை கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் விளங்கிட்டா, இப்படி வந்து இந்த ஜின்னு சைத்தானு கிருமிகளாம் விளங்கிட்டா, இப்போ அது விளக்கங்களை பார்த்துக்கங்க. தஃப்சீர் எங்கே போயிட்டுருக்கீங்க, நம்ம கற்பனை பண்ணுறதுலாம் விளக்கினா அந்த சொல்லலாம் என்னத்துக்கு, எவன் சொல்லுக்கு இல்லாத விளக்கங்களை எல்லா இடத்துலையும் ஏற்க ஆரம்பித்தானோ அவனுக்கு மொழி பிரயோசனம் இல்லாமல் போயிடும். நல்லா ஞாபகம்ங்க, மொழி வந்து என்ன செய்யும், பிரயோசனம் இல்லாமல் போயிடும். ஏன், அவன் எல்லாத்துக்கும் அந்த சொல்ல வழங்க மாட்டானே, மொழி பிரயோசனம் இல்லாமல் போயிடும். மொழியை விட்டு வேறொரு விளக்கம்னு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் மிக முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நடந்து முடிந்த அடையாளங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். நடக்க போகின்றது ஒரு நம்ம முழுசாக எதுவும் சொல்ல முடியாது, அடையாளங்கள் நம்ம சுருக்கமாக தான் என்ன செய்யலாம் சொல்ல முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய அடையாளங்களாக தனது நபித்துவத்தை சொல்லி காட்டுறாங்க, அதான் அர்த்தம். அது மறுமையினுடைய அடையாளங்களாக தனது நபித்துவத்தை முதல் முதலாக சொல்லி காட்டான், நானும் மறுமையும் இப்படி இருக்கிற நேரத்தில் நான் அனுப்பப்பட்டேன். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவமாக வந்தது மறுமையினுடைய அடையாளங்கள்லாம் உண்டு. அதனால் எல்லா இஸ்லாமிய அறிஞ்ச கண்ட செய்வாங்கன்னா, மறுமை நாள் அடையாளங்கள் முதல் அடையாளமாக எதை கொண்டுருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த செய்தியை மறுமையின் அடையாளங்களாக என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரசூல்லாங்கள் இந்த ஆரம்பிக்கல் என்றதுக்கான மிக முக்கியமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரம்பிக்கலையே, ரசூல்லாங்க நபியாக அனுப்பப்பட்டதே மறுமையுடைய முதல் அடையாளம், மறுமையுடைய முதல் அடையாளம் என்று சொல்கிறாங்களாக இருந்தால் ரசூல்லாங்க வந்ததும் அடையாளம் சொல்லணும்ன்றது அல்ல. மார்க்கம் என்பது எப்போதோ ஆரம்பிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய முதல் அடையாளம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உதுத் சித்தன் பைன யதை ஸா, மறுமை நாளுக்கு முன்னால் ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் சொல்றாங்க. ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் பாத்துக்கங்க நாங்கள் சொல்லுங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியல் சொல்றாங்க, நான் ஆர்டர் படி பின்னால் சொல்றேன். அதுல ஒன்று சொல்றாங்க, மௌத்தி எனது மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது மரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்து மரணினுடைய அடையாளங்களில் உண்டு. இதில் வச்சு தான், இந்த இடத்துல வச்சு தான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகப்பட்டாங்களே இவர் தஜ்ஜாலாக இருப்பானோன்னு சொல்லி, இந்த தஜ்ஜாலாக இருப்பானோடு சந்தேகப்பட்டதெல்லாம் இது சம்பந்தமான வகி வருவதற்கு முன்னால், இது சம்பந்தமான தனது மரணம் என்பது மறுமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்கின்ற செய்தி வருவதற்கு முன்னால்தான் ரசூல் என்ன செஞ்சாங்க, சந்தேகப்பட்டார்கள். இல்லைன்னா இதுக்கு என்ன செஞ்சிடும், முரம்பட்டுரும். அதனால் இந்த ஒரு விளக்கம் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் மறுமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று. இது யாருக்கு நல்ல எஃபெக்டிவாக இருந்திருக்கும், நபித்தோழர்களுக்கு. நபித்தோழர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் மறுமையினுடைய அடையாளம் என்று சொன்ன உடனே என்ன செய்யும், ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அதனால தான் நபித்தோழருடைய காலத்தில் அந்த சம்பவங்களை எடுத்துட்டு வரல, சொல்லவும் முடியாது, டைம் இல்லை. நபித்தோழர்களுடைய காலத்திலேயே சில நபித்தோழர்கள் சில சில விஷயங்களை வச்சு மறுமையினால் வந்து விட்டதுன்னு என்ன செஞ்சாங்க, அஞ்சினார்கள். சில சில விஷயங்களை வைத்து மறுமையினால் வந்து விட்டதுன்னு அஞ்சினார்கள். எந்த அளவுக்குனா இப்னு உமர் ரதியல்லாஹு பயந்து போய் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா போன சம்பவங்கள், மறுமையினால் வந்து விட்டதோ அப்படின்னு போன சம்பவங்கள் என்ன செய்கிறது, நிறைய வருகிறது. காரணம், ஒவ்வொரு எந்த ஒரு இரையச்சம் உள்ளவனும் மரணத்தையும் மறுமையும் எனி டைம் வரலாம் என்று பயந்துக்கிட்டு தான் என்ன செய்வான், இருப்பான். எவ்வளோ இரையச்சமாக தூரமாகிக்கிறோமோ அவரை விட்டு மரணமும் மறுமையும் என்ன செய்யும், சிந்தனையில் தூரமாகத்தான் என்ன செய்யும், இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதுது சித்தன் பைன யதை ஸா, மறுமை நாளுக்கு முன்னால் ஆறை எண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்களே, அவுஃப் இப்னு மாலிக்கிற அந்த ஹதீஸில் வருகிறது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல், பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல். ஒரு ஹதீஸை புரிந்து கொள்ள வரலாறு எவ்வளோ அவசியம் பாருங்க, வரலாறு இல்லையண்டா பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல் என்பதை எப்படி வழங்குவோம், எதிர்காலத்தில் என்ன செய்வோம், நம்ம விளங்குவோம். ஆனால் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ள பட்டு விட்டது. பைத்துல் மக்திஸ் வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் என்ன செஞ்சுட்டு வெற்றி கொள்ள பட்டு விட்டு செய்தி நம்ம பார்க்குறோம். ஹிஜ்ரி 16 ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் பைத்துல் மக்திஸ் என்ன செஞ்சாச்சு, வெற்றி கொள்ள பட்டு விட்டது. அப்போ அந்த அடையாளம், ஆனால் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, திருப்பி திருப்பி நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக இதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே நடந்துட்டு திருப்பி என்ன செய்யும், இது நடக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லுகின்ற செய்தியை பார்க்குறோம். எப்படியோ பைத்துல் மக்திஸுடைய வெற்றி மறுமையினால் அடையாளங்கள் உண்டு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. நபித்தோழர்கள் கண்கூடாக என்ன செஞ்சாங்க, அதை பார்த்தார்கள், பைத்துல் மக்திஸுடைய வெற்றியை பார்த்தார்கள். ஆனால் சொல்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய அந்த அரபு தீபகற்பத்துடைய வட எல்லைக்கு கூட என்ன செய்யலை, போயிருக்கல, வட எல்லைக்கு கூட போய்க்கல. சிரியா என்ற ரோம் பாரசி ரோமையும் அங்கே கிழக்கில் கூடிய பாரசியும் அசைவை என்ன செய்யலாது, நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வகை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாஊனு அம்வாஸ், அம்வாஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய், அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய், இது சிரியாவில் என்ன செஞ்சது, பரவியது. சிரியாவில் இது பரவியது. அதில் வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய மிக முக்கியமான தோழர்கள் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். யாருடைய காலகட்டத்தில், உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில். அப்படி மரணித்த நேரத்தில் தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் எழுதினாங்க, யாருக்கு, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க, நீங்கள் அவசரமாக என்ன செஞ்சுருங்க, வந்து சேர்ந்துருங்க, அவசரமாக வந்து சேர்ந்து விடுங்கள். அவர் என்ன பயந்தார்னா, நல்ல நல்ல ஆலோசகர்களில் மிக முக்கியமான ஒரு ஆள் அபு உபைதா, இவர் மரணித்து விடுவாரோ அப்படின்னு பயந்தார்கள். ஆனால் அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள், அவர் முதலாவது ஹலீஃபாவா அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கிற லிஸ்ட்டில் இருந்தவர், இரண்டாவது ஹலீஃபாவாக கூட தேர்ந்தெடுக்கப்படலை. அது மட்டுமல்ல, ஹலீஃபாவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படலை, ஹலீஃபாவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. இது எப்படின்னா, அன்சார்கள் மாதிரி, அன்சார்கள் அபுபக்கர் ஹலீஃபாவா சாயுது ஹலீஃபாவான்னு கருத்து முரம்பாடு நடந்தது. ஆனால் அன்றைக்கு ஹிலாஃபத்தை விட்டவங்க என்றைக்கு ஹிலாஃபத்தை என்ன செய்யலை, தொடரலை. அன்சார்கள் அன்றைக்கு விட்டவங்க வேறு எப்போ என்ன செய்யலை, அவர்கள் போட்டி போடவில்லை ஹதீஸின் காரணமாக. அபுபைதா கடிதம் எழுதுகிறாரு, அந்த கடிதம் உமர்லாலுக்கு வந்து சேருகிறது. சபையில் வச்சு உமர்லாங்க பிரித்தவுடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள், பிரித்த உடனேயே கண்ணீர் விட்டு அழுதார்கள். கேட்டார்கள், மௌத்தாகி விட்டாரா அபு உபைதா அப்படின்னு கேட்டாங்க. ஏ உமர் அழுகிறாங்க, இந்த தொற்று நோய் பரவுது, அதுதான் கடிதம் அனுப்பினார், மரணித்து விட்டாரான்னு கேட்டாங்க. இல்லை, வல் மௌத்து மின்ஹு கரீப், மரணம் அவருக்கு மிச்ச நெருக்கமாகிக்குது என்ன, உமர் ரதியல்லாஹு மரணம் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அபு உபைதா கடிதம் அனுப்பியிருந்தார்கள், உமர் ஹலீஃபாவே வர சொன்னால் வரணும், உமரே என்னை மன்னித்து விடுங்கள், என்னை இதில் விட்டு விடுங்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாட்களிலே செய்தி வருகிறது, அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். எதுக்கு பயந்தாங்களோ அதிலே என்ன செஞ்சிட்டாங்க, அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது வருகிறது நம்ம பார்க்கிறோம். இது எதால நடந்தது, தாவுன் அம்வாஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தாவுன் அம்வாஸ், இந்த அதாவது அம்வாஸ் என்கின்ற ஒரு தொற்று நோய் என்ன செய்யும், பரவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது வந்து இந்த தொற்று நோய் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் வித்தியாசப்படா என்ன செய்யும், எல்லாரையும் பிடிக்கும். எப்படி நடந்தது என்று சொல்கிறாங்கன்னா, இரத்தம் ஓடுகின்ற அளவுக்கு, மூக்கால இரத்தம் ஓடுகின்ற அளவுக்கு அந்த தொற்று நோயுடைய பவர் என்ன செய்தது இருந்தது என்பதை பார்க்கிறோம். தொற்று நோயை எப்படி விளங்கிக் கொள்ளணும்ன்றது ஒரு தனி தலைப்பு. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக மறுமை நாளுடைய அடையாளங்கள் உண்டு. இது நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்கள், நம்ம சொல்கிறதெல்லாம் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்கள். ஐந்தாவது, இஸ்திஃபாதத்துல் மால் வல் இஸ்திக்னா அனி ஸதகா. பொருளாதாரம் முஸ்லீம் சமுதாயத்தில் கொட்டுதல், பொருளாதாரம் முஸ்லீம் சமுதாயத்தில் இஸ்திஃபாலா அப்படின்னா என்ன, கொட்டுதல், முஸ்தஃபீல், வலிந்து ஓடும் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எப்படி என்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொன்னதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, இப்போ சொன்னதெல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள். தகூமுஸ்ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யக்ஸுரு ஃபீகுமுல் மால், உங்களில் பொருளாதாரம் அதிகரிக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. ஃபயஃபீத ஹத்தா யுஹிம்ம ரப்பல் மாலி மை யக்பலு மின்ஹு ஸதகா. இன்றைக்கு சதக்காவை யார் வாங்குறவர் யார் அப்படி என்றது கொடுக்குறவருக்கு இன்றைக்கு மிக மிச்சம் கவனம் எடுக்க வேண்டியதா, அப்படி இல்லை, எது கவனமாக தெரியுமா, யாருக்கடா கொடுக்குறது என்கிற அளவுக்கு என்னது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹதீத்தில் வருது, யார் எடுப்பார் என்கின்ற கவனம் யாருக்கு போகும், இந்த சதக்கா கொடுக்க வேண்டியவருக்கு யாருக்கு இதை கொண்டு போய் கொடுக்கறது, இப்படி என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற அளவுக்கு என்ன செய்யும். ஒரு முறை மஸ்ஜிதுல் அதாவது நபவியிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சில சுஃபாவாசிகள் வந்து விழுந்துட்டாங்க பசியில், பசியின் காரணமாக அப்படி விழுந்துட்டாங்க, வலதில் இடதுலாம் விழுந்துட்டாங்க. தொழுது முடிஞ்ச உடனேயே அல்லாவின் தூதரே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லையான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவின் மீது ஆணையாக, ஃபவல்லாஹி, எனது உயிர் எவனது கையில் இருக்கிறோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லவ் அஜிதுலக்கும் லஹ்மன் ல அஷ்பஅதுக்கும் மின்ஹு, இறைச்சி இது மாதிரி சாப்பாடு இருந்தால் முதலாவது உங்களுக்கு தான் நான் தந்திருப்பேன். அதாவது இந்த மாதிரி சமைத்து உண்ணக்கூடிய மாதிரியான இறைச்சி சாப்பாடுகள் இருந்துன்னு வைங்க, அது முதலாவது உங்களுக்கு தான் இருந்தால் நீங்கள் கேட்கவே தேவலன்ட்டாங்க ரசூலாம், முதலாவது உங்களுக்கு தான் அது வந்திருக்கும். வலாக்கின் அமில்லு அபிஷ்ரு, ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், ஒரு காலம் வரும் உலகம் உங்களுக்கு கீழே குவியும் ரசூலுல்லாஹி, உலகம் உங்களுக்கு கீழ் குவிந்து விடும். நபி தோழர்கள் சந்தோஷப்படவில்லை, கேட்டார்கள் அநஹனுல் யௌம ஹைர் அம் தாலிகல் யௌம், அல்லாஹ்வின் தூதரே இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருப்போமா. நாங்கள் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் பல் அன்துமுல் யௌம ஹைர், நீங்கள் இப்பொழுது சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், நண்பர்களாக இருக்கிறீர்கள், சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அன்றைய காலம் போட்டி போட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டிருப்பீர்கள். நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள், ஃபயஃபீல் ஃபீக்குமுல் மால், நல்லது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க இங்கே, சதக்கா தேவையில் என்ற அளவுக்கு பொருளாதார நிறைவு என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதனுடைய மறுவிளைவே ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க பல ஹதீஸ்களில் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் வயுது இலைஹி ரஜுல், சில மனிதரை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இந்த ஜகாத்தை பிடிங்க அப்படின்னு, லா அரிபலி ஃபிஹி, எனக்கு அது தேவை இல்லாமல், அரிபண்ட தேவை, லா அரிபலி ஃபிஹி, எனக்கு அதில் தேவையில்லை, வேறு யாருக்கு என்ன செய்யுங்க கொடுங்க என்று சொல்கிற ஒரு காலம் வந்தது வரும் என்று ரசூலுல்லாஹி செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக துஹூருல் ஃபித்ன், ஃபித்னாக்கள் உருவாகுதல், இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், நம்ம சஹாபாக்கள் ஃபித்னாவை பார்த்த மாதிரியும் நம்ம ஃபித்னா இவை பார்க்குற மாதிரியும், எப்படி தெரியுமா, நம்ம ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதன்னு கற்பனை பண்ணிக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி கற்பனை இருந்தாங்க தெரியுமா, என்னடா ஃபித்னா வந்துட்டே அப்படின்ற கவலையில் இருந்தாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்கிக்கோங்க, நம்ம எதில் இருக்கிறோம், ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதான் அப்படின்ற என்ன, இங்கே ஃபித்னா இல்லாத அடிப்படை, ஃபித்னா இருப்பது தான் அடிப்படை. சஹாபாக்கட காலத்தில் எப்படி இருந்தாங்கடா, ஃபித்னா வந்துட்டு ஏன் இந்த ஃபித்னா வந்தது இப்படின்றது, அங்கே அடிப்படை எது, ஃபித்னா இல்லாத காலம். எப்படி என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது விதத்துவாதிகளுக்கு பேர் வைத்து அழைத்தார்கள், இவர்கள் மூத்தசிலாக்கள், முர்ஜியாக்கள், அஷ்அரியாக்கள். ஏன், அப்போ அகலு சுன்னாதான், குர்ஆன் சுன்னா பேசுகிற மக்கள் தான் 90% அவங்க தான் உறுதியாக இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை, இதுதான் கூட. அதனால இங்க பேர் வைக்க வேண்டியிருக்கு. எங்க இவங்க யார் அகலு சுன்னா சலபியா இப்படி பேர் வச்சு இவங்களை அடையாளம் காட்ட வேண்டிய அளவுக்கு அந்த குரூப் என்ன செஞ்சுட்டு மிகைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ புரிஞ்சு கொள்ளணும், அதை ஒரு காலகட்டம் அது. இப்போ அந்த அளவுக்கு ஃபித்னா. இப்போ மாலிக் இப்னு அனஸ் உடைய மஜ்லிஸில் ஒருவர் வந்து கேட்குறாரு, மாத்தா கூலு ஃபில் இஸ்திவா, இஸ்திவாவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டான். இஸ்திவாவை பற்றி என்ன சொல்கிறீங்க, அல்லாஹ்வுத்தலா அரசின் மீது ஆகியிருக்கிறான், அரசின் மீது இருக்கிறான் பற்றி என்ன சொல்கிறீங்க. அவர் என்ன சொன்னார், அல் இஸ்திவா மாலூமுன், இஸ்திவாண்டா என்னென்னு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வஸ் அதாவது வல் கேஃபியத்து மஜ்ஹூலுன், அது எப்படி என்றே தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அதை நம்புவது கடமை. வஸ் சுஆலு அன்ஹு பிதஅத்தும், அதை பற்றி கேட்பது பிதஅத். அக்ரிஜு ஹாதல் முப்தி, இந்த கேட்ட பிதத்வாதியை வெளியே போடுங்கண்டார் மா மாலிக் இப்னு அனஸ். ஏன் இப்படி ஒருவர் கேட்பதை அந்த மஜ்லிஸ்லேயே தடுத்தால் தான் இந்த மாதிரி நூறு வீதம் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு என்ன செஞ்சிடாது, தவறான சிந்தனை வராது. ஆனால் இதை ஷேக் நாசுருத் அல்பானி எடுத்து சொல்கிறாரு, ஹாதா ஃபி அஹ்தி மாலிக், இது யாருடைய காலம், மா மாலிக்குடைய அஹது. ரசூலாங்க சொன்னதாலே மா மாலிக்குடைய காலகட்டத்தில், இன்றைக்கு அப்படி இல்லை. பிதத்வாவுடைய கேள்வியில் வரவேற்கணும், கேட்கணும். ஏன் இந்த அகலு சுன்னா எத்தனை, கொஞ்சம் பேர், பிதத்துவாதிகள் அதிகம். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, கேள்விகளை வரவேற்று அந்த சந்தேகங்களை இல்லாமலாக்க வேண்டியிருக்குது. இது சந்தேகம் வந்த பின்னால், அது சந்தேகம் வருவதற்கு முன்னால் விளங்கிட்டா. இது மாதிரி தான் ஃபித்னாவும். ஃபித்னாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இன்றையுடைய ஃபித்னா காலம், ஃபித்னா இல்லாத காலம் இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுற காலம். சஹாபா கட காலம் அப்படி இல்லை, ஃபித்னா இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் என்று கற்பனை பண்ண காலம். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. துஹூருல் ஃபித்ன், ஃபித்னாக்கள் அதை ரசூலாங்க போகிறாங்க மதினால, ஒரு இடத்தால் போகிற நேரத்தில் ஒரு வீடு, சாதாரண வீடு, திறந்திருக்கக்கூடிய ஒரு வீடு, ஆக்கள் இல்லாத ஒரு வீடு. அப்போ ரசூலா அப்படி பார்த்தாங்க வீட்டை. வீட்டில் பார்த்தா ஓலை வீட்டில் என்ன செய்யும், வெளிச்சம் உள்ளுக்கு வாரது என்ன செய்யும், விளங்கு. பார்த்துட்டு சொல்கிறாங்க ரசூலாங்க, எப்படி இந்த வீட்டுக்குள்ளே மழை பொழிந்தால் இந்த இடைவெளிகளால் நீர் சொட்டுமோ, அதுபோன்று இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோல இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா கொட்டுவதை பார்க்கிறேன். அந்த வீடு, வீட்டுக்குள்ளே தண்ணீர் இல்லை, கூரை போட்டிருப்பது மழை நீர் வராமல், ஆனால் சொட்டு சொட்டாக வருவது முழு வீட்டை என்ன செஞ்சிடும், பரவிரும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்னா சொல்லிட்டு ரசூலுல்லாஹி போகல, அந்த ஃபித்னாவுக்கு முன்னறிவு செஞ்சாங்க, அதுக்கு முதல் கட்டமும் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, யாருக்கும் வரைக்கும் ஃபித்னா வராது, உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கும் வரைக்கும் ஃபித்னா வரும். ஆனால் ரசூலுல்லாஹி சொன்ன ஃபித்னா வந்து விடுமோ என்பதில் அபூபக்கர்லாம் மிச்சம் கவனமாக இருந்தாங்க. சிலர் நினைச்சாங்க ஜக்காத்தை மறுத்தாங்களே இதுதான் ஃபித்னாவோ, முருத்ததா போனாங்களே, பொய் நபிக்கு பின்னால போனாங்களே இதுதான் ஃபித்னாவோ நினைச்சாங்க. ஆனால் அது ஃபித்னா இல்லை, அது ஃபித்னா இல்லை. அதில் அபூபக்கர் நிற்கல, உமர் நிற்கல, உஸ்மானும் இருக்கல, அலியும் நிற்கல, ரதியல்லாஹு அன்ஹும், அவங்க யாரும் இருக்கல. இன்னும் சொல்ல போனால் அப்படி போனவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போராட்டத்தில் கலந்து கொண்ட நபி தோழர்கள், அட்லீஸ்ட் மக்கா வெற்றி போராட்டத்தில் கூட என்ன செய்யலை, கலந்து கொள்ளவில்லை. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், கடைசி பகுதியில் அப்படியான கோத்திரங்கள் தான் போச்சு. ஆனால் இதை ஃபித்னா இல்லாட்டாங்க நபி தோழர்கள், அப்போ அமைதியாக பார்த்து கண்டிக்கிறேன், அது ஃபித்னா இல்லை. அதை கூட அவங்க ஃபித்னா நினைக்கல, சுபஹானல்லாஹ். இந்த சமுதாயத்தில் ஜக்காத்து மறுத்தாங்க, அதை ஃபித்னா இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்போ ஆரம்பிக்க தெரியுமா, உமர்லாம் கேட்குறேன், உமர்லாங்களுக்கு அந்த கவனம் இருந்தது, ஹுதைஃபா கூப்பிட்டு கேட்டாங்க ஃபித்னா பற்றி சொல்லுங்க. நாங்க அவர் என்ன சொன்னார்ண்டா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவுக்கு அவருடைய தொழுகை நோன்பு இதெல்லாம் என்ன செஞ்சிடும், இல்லாமலாக்கிரும். நான் அதை கேட்கலேன்றார் உமர் ரதியல்லாஹு அவர்கள், நான் அந்த ஃபித்னாவை கேட்கவில்லை. கடல் அலை போல் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கும் என்று சொன்னார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஃபித்னாவை சொல்லுங்களே. நாங்கள் விளக்கம் ஃபிக்ஹ் உமர்லாம் கேட்டாங்க, கேட்ட உடனே அதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க, இன்ன பைனக வபைனஹ பாபன் முஹ்லகா, உங்களுக்கும் அதற்கு இடையில் மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது. நாங்கள் உதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பயந்தார் என்ற ஆட்சியில் தான் வருகண்டு, கேட்டாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு, ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுஹ்லக், ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுஃப்தஹ், கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமான்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னார்கள் பல் யுக்ஸர், உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, உடைக்கப்படும். உமர் தான் அதுக்கங்களை எதுவும் கேட்கல போயிட்டாங்க, அதுக்கங்களை கேட்டாங்க. அப்போ ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு இதை உமர்லாம் கேட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியை தன் மாணவர்களுக்கு சொல்கிறாங்க. மாணவர்கள் ஒருவர் கேட்குறாரு, உமருக்கு தெரியுமா தான் தான் அந்த கதவு என்ற விஷயம் தெரியுமா, ஃபர்ஸ்ட்டு இவர் உமர் என்று சொல்லிட்டார், உமர் தான் அந்த கதவு, தான் தான் அந்த கதவுண்டு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஹுதைஃபா சொன்னார், விடிந்தால் எப்படி பகல் காலை என்பது தெரியுமோ அதுபோல தான் தான் அந்த கதவு என்பது உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும். அதனால தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இதில் மரணித்தாங்களோ அதுக்கு முந்தின கொத்துபால ஏறணும்னு சொன்னாங்க. நான் கனவு கண்டேன், ஒரு சேவல் என்னை ஒரு 3-4 முறை கொத்துவது போன்று ஒரு கனவு கண்டேன் நான். எப்படி நகரணி தலாதன், 3 முறை கொத்துவது போல ஒரு கனவு கண்டேன். வலா உராணி இல்ல ஹதர அஜலி, என் மரணம் வந்து விட்டது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி எப்படி, என் மரணம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க அறிவின் மூலம் அவர்களுக்கு சில அறிவு என்ன செய்து இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த வீக்கில் என்ன செஞ்சிட்டு உமர் ரதியல்லாஹுவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்போ உமர் ரதியல்லாஹு தான் கொல்லப்பட போகிற செய்தி, இந்த சமுதாயத்துக்குள்ள ஃபித்னா வரப்போகிற செய்தி, இதெல்லாம் அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. என்றைக்கு உமர் ரதியல்லாஹுடைய மரணமும் அதுக்கு பின்னால் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தான் சிறந்தவர் என்பதில் எந்த சமுதாயத்தோடும் கருத்து முரண்பாடு இருக்கலை. அதுக்கு பின்னால் அலி சிறந்தவர் இடத்துல கருத்து முரண்பாடு இருக்கல. ஆனால் யார் ஹலீஃபா இடத்துல கருத்து முரண்பாடு என்ன செஞ்சது இருந்தது, யார் ஹலீஃபா இடத்துல கருத்து முரண்பாடு இருந்தது, இந்த இடத்துல இருந்தே என்ன செஞ்சிட்டாங்க முனாஃபிக்குகள், இப்போ போடலாம். எப்பையும் நபித்தோடர்களுடைய கெட்ட எண்ணங்களால் ஃபித்னா இந்த சமுதாயத்துக்குள்ளே வரலை. அப்படி எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கவும் இல்லை. ஆனால் என்றைக்கு விதைக்கலாம் என்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்றைக்கு ஒரு லேசான தன்மை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, விளங்கிச்சு அவங்களுக்கு. என்ன செஞ்சுட்டு இதான் காலப்பகுதி என்று விளங்கிட்டு ஃபித்னாக்களை என்ன செய்தார்கள், விதைத்தார்கள். அந்த விதைப்பதன் மூலம் என்ன செய்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். முதல் ஃபித்னா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். அதை தொடர்ந்து ஜமல் யுத்தம், அதே போல் சிஃபியன் யுத்தம், மதீனாவில் உள்ள மக்கள் கொலை செய்யப்பட்ட ஹர்ரா அந்த யுத்தம், அது போன்ற பல ஹவாரிஜுகளோடு நடந்த யுத்தங்கள் என்று கொள்கை ரீதியான, அதுபோல் அரசியல் ரீதியான என்று எல்லா பிரச்சனைகள் என்ன செய்தது ஃபித்னாக்களும் வர ஆரம்பித்தது. இந்த நேரத்தை பற்றி நபித்தோழர்கள் நிறைய கேட்டாங்க. அபூதரெல்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி ஃபித்னா வந்தால் என்ன செய்ய, நாங்கள் அஃபலானுனா அபி ஹும்பி சைஃப், நாங்கள் யுத்தம் செய்வான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவங்களும் ஒன்று தான், நாங்கள் அவர்களும் ஒன்று தான். அப்போ என்ன செய்ய, வாழை உடைங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் வாழை உடைங்க. ஏன் உடைக்க சொன்னாங்க, தெரிஞ்சு கூடல, தெரியாம கூட நீங்க போயிடக்கூடாது, தெரியாம கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. எல்சம் பைத்தக், வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் வீட்டை நுழைந்து வந்தாலும் போராட வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இது எந்த ஃபித்னாக சொன்னாங்க, மார்க்க ரீதியாக அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஃபித்னால் அவங்களோட ரத்தத்துக்கு காரணம் என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. இந்த ஃபிக்ஹ் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய இருந்தது. அதனால் ஆட்சியாளராக இருந்தும் கூட ஒருவருடைய இரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது என்று மரணித்தவர் தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, லேசால விளக்கம் இல்லாமல் கோழையாகலாம் என்ன செய்யலை, அப்படி மௌத்தாகவில்லை, எத்தனையோ யுத்தங்களை கலந்து கொண்டவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் நடந்தாங்க தெரியுமா, அப்படி எந்த ஒரு முஸ்லீமுடைய இரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது, இதுதான் என்ன செஞ்சால் மரணிச்சாங்க. சாதாரணமாகவே நம்ம செஞ்சிருவோம், ஒரு ஆட்சியிலிருந்து கூட ஒரு ஓடர் என்ன செய்யலவர் பண்ணலை. அந்த தக்குவாவுக்கும் அந்த இறையச்சத்துக்கும் அந்த நேர்மைக்கும் யாரும் நெருங்க மாட்டார்கள், யாரும் நெருங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவை சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், இன்ன பைன யதை இஸ்ஸா, அபு சயீத் அல் குதுரி, அபு மூசா அல் அஷ்ரி எல்லாம் அறிவிக்கிறாங்க, இன்ன பைன யதை இஸ்ஸா, மறுமையினாளுடைய அடையாளங்கள், ஃபித்னன் க கிதாஇல் லைலில் முஸ்லிம், எப்படி இரவு கார் இருள் இருக்குதே, இந்த கார் இருள்களுடைய தொடர்கள் எப்படி இருக்குமோ அது போன்ற ஃபித்னாக்கள் இந்த மறுமை நாளுக்கு முன்னால் இருக்கின்றன. யுஸ்பிஹு அர்ரஜுலு ஃபீஹா முஃமினன் வயும்சி காஃபிரா, காலையில் முஃமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக விடுவார். வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா, மாலையில் முஃமினா இருப்பார், காலையில் காஃபிராக இருப்பார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் காஇது ஃபீஹா கைரும் மினல் காயிம், நின்றுபவடை விட அன்றைய காலத்தில் இருந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர். நாங்கள் ரசூலுல்லாஹ் நின்றுப்பவிடவே நின்றவனுக்கு லேசா ஃபித்னால கலந்து கொள்ளலாம், அதை விட இருந்து கொண்டிருப்போர் சிறந்தவர். வல் காயிமு ஃபீஹா கைரும் மினல் மாஷி, அதே போல நின்று கொண்டிருக்கிறாரே அவர் சிறந்தவர், நடப்பவரை விட அவர் சிறந்தவர். வல் மாஷி ஃபீஹா கைரும் மின சாய், அதே போல நடந்து கொண்டிருப்பவர் ஓடிக்கொண்டிருப்பவரை விட சிறந்தவர். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், فكسروا قسيكم وقطعوا اوتاركم واضربوا بسيوفكم الحجاره فان دخل على احدكم فليكن كخير ابن ادم. سبحان الله. رسول الله صلى الله عليه وسلم சொல்றது எப்படி தெரியுமா, உங்களுடைய அம்புகளை உடைச்சிடுங்க, ஈட்டிகளை உடைத்து விடுங்கள், வாளை சிவரிலே அடியுங்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, உங்கள் வீட்டுக்குள்ள அந்த ஃபித்னா வந்தால் ஆதமுடைய மகன்மார்களில் சிறந்தவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்து கொள்ளுங்கள். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதமுடைய 2 பிள்ளைகளில் சிறந்தவர் எப்படி இருந்தாரு அப்படி இருந்து கொள்ளுங்கள். நீ என்னை கொண்டு ஏண்டா, ஏண்ட பாவம், உன் பாவம் உனக்கு தான், எனக்கு எந்த பாவம் இல்லை. இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாரே, அது மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளுங்கிற சொல்லுங்க. எப்படி சொன்னாங்க, எந்த ஃபித்னாவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபித்னாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கை வைக்காதீங்க நாங்கள் ரசூல், சகோதரர்கள் கை வைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த சகோதரத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எது அநியாயம் எது நியாயம்ன்றது தெரியாதா? அதுக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்றது தெரியாதா? அதனால தான் சகோதரர்களே, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு, அதே போல் அபூ பர்சத்துல் அஸ்லமி, எத்தனையோ நபித்தோழர்கள் ஒதுங்கினாங்க. ஏன் அவங்க இதை விளங்கினாங்க? அவர்கள் இப்னு உமர் கோழையா, இப்னு உமர் கோழையான்னு கேட்குறேன். ஒதுங்கினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஃபித்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருது என்றால் முதலாவது சகோதரத்துவத்தை யோசிச்சிருக்கேன். சகோதரத்துவத்தை யோசிச்சு நம்ம வந்து இந்த சகோதரத்துவத்துக்கு பாதிக்காமல் தான் எங்களது எல்லா வேலைகளும் இருக்கணும். கொள்கைக்கு மறுப்பா இருக்கணும், விமர்சனமா இருக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாம் தான் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் விட பெரியது. சகோதரத்துவம் கிடைச்சது எதால? இஸ்லாத்தால. அதான் எங்களுக்கு பெரியது. ஆனால் அடுத்தவனுடைய மான மரியாதை, அவனது உடல், அவனது உயிர், அவனது சொத்து, இதுகளை சூறையாற அளவுக்கு இந்த ஃபித்னா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அதை சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி அஹ்மது, அபுதாவுத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு துஆ எப்படி சொல்றாங்கன்னா, தஅவ்வது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், மினல் ஃபித்னி மா ظஹர மின்ஹா வமா பதன், வெளிப்படையான புரிய முடியாம உள்ரங்கமான முறையில் வரக்கூடிய எல்லா ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக ஏழாவது, உன் நடந்து முடிந்த முன்னறிவிப்புகள். சரியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸா, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யுபஅத தஜ்ஜாலூன் கஸ்ஸாபூன் கரீபும் மின் தலாதீன குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ். எப்படி ஒவ்வொரு பாருங்க, அன்னஹு ரசூலுல்லாஹ் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய இடம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எப்போ சொல்கிறோமோ அப்போ மட்டும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். இது அதில் எப்படி என்றால், லா தகூமு ஸா, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யுபஅத தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன் கரீபும் மின் தலாதீன், தஜ்ஜால்கள் 30 பேர் வருகின்ற வரைக்கும், பொய்யர்கள் 30 பேர் வருகின்ற வரைக்கும் மறுமை நாள் என்ன செய்யாது, ஏற்படாது. குல்லுஹும் யஸ்அம், அவர்கள் ஒவ்வொருவரும் வாதாடுவார்கள், சொல்லுவார்கள், அன்னஹு நபியுன், நான் நபி என்று சொல்வார்கள், அன்னஹு ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வான், அன்னஹு ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுவார்கள். 30 பேர், எத்தனை பேர், கரீப் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 30, அப்படின்னா என்ன 29 இருக்கலாம், 31 இருக்கலாம், கரீப் அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாருங்கள், நபிக்கு கூட அல்லாஹ் தஆலா செய்தி சொல்கிற நேரத்தில் கிட்ட உள்ள செய்தியை என்ன செய்கிறான், கொடுக்குறான். சில இடங்களில் மட்டும்தான் அக்யூரேட்டாக என்ன செய்கிறான், கொடுக்குறான். சில இடங்களில் அல்லாஹ்க்கு நெருக்கி கொடுக்குறான், நெருக்கி என்ன செய்கிறான், கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்கள், இந்த இடத்துல பாருங்கள், 30 நபிமார்கள் நம்ம பார்க்குறோம், அஸ்வத் அல் அனஸ், சஜா, முசைலமத் அல் கத்தாப், இப்படி பொய் நபிகள்லாம் ரசூலான காலத்தில் ஆரம்பிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, பொய் நபி பொய் நபி, கல்யாணம் வேற செஞ்சிட்டாங்க, திருமணம் வேற முடித்து கொண்டாங்க, செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன், எதனால் வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி வெற்றியை பார்க்குறாங்க, ஓ இது நல்ல ரூட்டாக இருக்குதே, இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், போகலாம் என்று சொல்லி இப்படி போனால் வளரலான்னு பொய்யா நினச்சிட்டாங்க, தவறாக நினச்சிட்டாங்க. அல்லாஹு ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இது அல்லாஹ்வுடைய பூமி, இந்த அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கையடித்து எது பெருசாக நடந்தாலும் அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் தான் வைப்பான், அப்புறம் உடைச்சிருவான், அப்புறம் என்ன செய்வான், உடைச்சிருவான், இந்த உலகத்திலே உடைப்பான். அது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உள்ளது. ஒருத்தன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம்னு கொஞ்சம் காலத்துக்கு தான் சொல்லலாம், அல்லாஹ் தஆலா ஏதாவது காட்டிடுவான். நபிக்கெல்லாம் வெற்றியை கொடுத்தான், அதுதான் மக்கள், அந்த மக்கத்து மக்கள் விளங்கியிருந்தாங்க, இவர் நபியாக இருந்தான், காபத்துல்லாவுக்குள்ளே இவர் வருவார், எதுவும் நடக்காது, நாங்கள் எதுவும் நடக்காது, நபி இல்லையா பிரச்சனை நடக்கும், அவங்க நினச்சிருந்தாங்க. அது நல்லா நபி இல்லைன்னா நல்லா அப்படி தண்டிப்பாண்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 30 பொய் நபிமார்கள் நினைச்சுவார்கள். தவிர தஜ்ஜால் என்ன தெரியுமா, தஜில் அப்படின்னா பொய், ஏமாற்று, தந்திர வித்தை விளங்கிட்டா, இதுதான் தஜில் என்ற. கடைசி யாரு, அவர் தான் தஜ்ஜால் உள்ள அவர் பெரியவர் விளங்கிட்டா. கடைசியாக வரக்கூடிய ஃபித்னாவுடைய உச்சகட்டம் யாரு, மின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால், அதுதான் கடைசி. அவன் முதலாவது சொல்லுவான், நான் நபி தான், தஜ்ஜால் வெளிவந்த அந்த 40 நாட்களில் முதலாவது என்ன சொல்லுவான் தெரியுமா, தன்னை நபி என்று சொல்லுவான். கொஞ்சம் காலம் போகக்குள்ள தன்னை அல்லாண்டு என்ன செய்வான், வாதாடுவானு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். முதலாவது தன்னை நபி என்று தான் என்ன செய்வான், சொல்லுவான். எனவே தன்னை நபி என்று வாதாடினவனுக்கு அற்புதம் காட்டுற ஆற்றலை சில நேரங்கள் நல்லா கொடுப்பான், அற்புதம் காட்டக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். தன்னை அல்லாண்டு வாதாடுறவனுக்கும் அற்புதம் காட்டக்கூடிய ஆற்றலை எல்லாம் என்ன செய்வான், கொடுப்பான். சட்டப்படி சும்மா லோனு கொடுத்தா பரவாயில்ல நம்ம நினைப்போம். யாருக்கு கொடுக்குறா? தன்னை நபி என்று வாதாடுறவனுக்கு அற்புதம் காட்டக்கூடிய சான்ஸை கொடுத்தா, தன்னை நபி என்று வாதாடுறதுக்கு அல்லாவோட சான்ஸை கொடுத்தா. ஃபித்னாண்ட பார்த்து தான் ஃபித்னா முதலாவது அல்லா, அது ஃபித்னாண்ட அதான் முதல் ஃபித்னா. அப்போ அல்லாஹ்வுத்தர அப்படி கொடுப்பான்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், 30 நபிமார்கள் வருவார்கள். இப்படி பொய் நபிமார்கள், நான் மிர்சா குலாமா அஹமது அல் காதியானி பார்த்தோம், பொய் நபிகள் லிஸ்ட்டில் பொய் நபின்னு சொன்னால் ஒருத்தன் வந்து எங்கேயா சும்மா சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் நான் செஞ்சிடக்கூடாது. சொல்ற அந்த லிஸ்ட்டில் வந்து சரியாக அவனுடைய பிரச்சாரம், அவனது வெளிப்படையானது ரஷாத் ஹலீஃபா மாதிரி என்ன செய்யணும், பகிரங்கமான அறிவிப்பு தனக்கு என்ன செய்யணும் இருக்கணும். இந்த மாதிரியான நபர்கள்லாம் என்னது பொய் நபி என்ற பட்டியலில் வருவாங்க. இவர்கள் கிட்டத்தட்ட 30 பேர். அப்படின்னா என்ன, இந்த செக்ஷனுக்கு யாரும் மிச்சம் போக மாட்டாங்க. இதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போராடுறது கஷ்டம். அதனால் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒரு கிழமை, ஒரு மாதம், ரெண்டு மாதத்தில் பொய் என்ன செஞ்சிடும், விளங்கிடும். என் நபி என்றால் வாழ்க்கை ஃபுல்லாக உண்மையோடு இருக்கணும். மிச்சம் கஷ்டமான அதுதான் நிறைய பேருக்கு, வாழ்க்கை ஃபுல்லாக வெளிப்படை உள்ரங்கம் எல்லா வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குது, அது இருக்குது. ஏமாற்றி வேறு வேறு விஷயங்கள் செஞ்சுட்டு போகணும், எனக்கு பவர் இருக்குது, மந்திரம் இருக்குது, நான் ஆற்றல் உள்ள சொல்லலாம், நான் நபி என்னை பின்பற்று என்று சொல்கிறவனுக்கு என்ன செய்யணும், பெரிய ஆற்றல் இருக்கணும். அது நிறைய பேர் வாதாடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒரு 30 பேர் என்ன செய்வார்கள், அதை வாதாடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுவும் நடந்துச்சு, ஆனால் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. தத்தக்கர் என்ன செய்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, 8வது நடந்து முடிந்ததில் இன்திஷாருல் அம்ன், இன்திஷாருல் அம்ன் பாதுகாப்பு பரவுதல், பாதுகாப்பு ஏற்படுதல். ரசூலாங்க சொன்னால் மரபின் அடையாளங்கள் உண்டாக அம்ன் பாதுகாப்பு ஏற்படுதல். அப்போ இந்த ரசூலாங்களே மற்ற நபித்தோழர்களுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த முன்னறிவிப்புகளை செய்தார்கள் செய்தி நம்ம பார்க்குறோம். சொன்னாங்க, ஆறுதல் சொன்னாங்க, இந்த பாதுகாப்பான சூழல் ஏற்படும் என்று சொன்னாங்க. இதெல்லாம் நபித்தோழர் கண்கூடாக கண்டாங்க, நபித்தோழர்கள் கண்கூடாக இந்த அடையாளங்களை நேரடியாக கண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் சகோதரர்களே, துஹூரு நாரிம்பில் ஹிஜாஸ், கிதாலு துர்க் அப்படின்னா என்ன, துருக்கியர்களுடன் யுத்தம். துருக்கியர்களுடன் யுத்தம்னா என்ன தெரியுமா, இப்போ உள்ள துருக்கி நாட்டை என்ன செய்யக்கூடாது நம்ம நினச்சிடக்கூடாது. துருக்கி என்பது ஒரு இனம், துருக்கி என்பது ஒரு இனம். இந்த துருக்கு மொழியில் இருந்து தான் நிறைய மொழிகள் என்ன செஞ்சன, பிரிந்தன. உருதுக்கும் துருக்கிக்குள்ள சம்பந்தம் நம்மளுக்கு தெரியுது, விளங்கிட்டா, நிறைய மொழிகள் பிரிந்தன. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னா, நீங்கள் அதாவது இப்போ உள்ள துருக்கியாக இருக்குதே, இப்போ உள்ள துருக்கியா, இந்த துருக்கியாவிலிருந்து அப்படியே நீங்கள் மத்திய ஆசியா, மத்திய கிழக்கில் மத்திய ஆசியா வரைக்கும் போகக்கூடிய இந்த அத்தனை பகுதியும் துருக்கு தான், இந்த அத்தனை பகுதியும் துருக்கு தான். இதில் அதாவது உள்ளவர்கள் தான் இந்த மங்கோலியர்கள், தாத்தாரியர்கள், இவர்களெல்லாம் இதில் வருவாங்க. இந்த துருக்கு மூல இனத்திலிருந்து என்ன செய்வார்கள், அவர்கள் அதில் வருவார்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள வந்து ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, அவர்கள் உங்களை விட்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அவளை விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்லுவாங்க. அவர்கள் உத்துருக்கு துருக்க மா தர கூக்கும், உத்ருக் அத்துருக்க மா தர கூக்கும், உத்துருக்கு நீங்கள் விட்டு விடுங்கள், அத்துருக்க துருக்கியர்களை மா தர கூக்கும், அவர்கள் உங்களை விட்டு விடும் காலமெல்லாம். ஏன் தெரியுமா, அவங்க மங்கோலியர்களும் தாத்தாரிகளும் செஞ்ச வரலாறு நம்ம பார்க்குறோம், எவ்வளோ கொடுமையான அவங்களும் யுத்தம் செய்கிறது தான் நாட்டை ஆள்ற ஐடியாவே இல்லை, விளங்கிட்டா, அந்த நாட்டை அழித்து நாசமாக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, அடுத்த உருவாக்கம் அவர்கள் செய்வார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், மறுமையினால் ஏற்படாது, லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகாத்தில் அல் முஸ்லிமூன துர்க், முஸ்லீம்கள் துருக்கோடு யுத்தம் செய்கின்றவர்களுக்கும் மறுமையினால் ஏற்படாது. கௌமன் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, உஜூஹுகும் கல் மஜான் அல் முத்ரகா, அதாவது இந்த இது இருக்குதானே இந்த யுத்த கேடு, அவருடைய முன்பகுதி எப்படி தட்டையாக இருக்குமோ அது மாதிரி முகம் கொண்டவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்கின்றவர்களுக்கும் மறுமையினால் ஏற்படாது. அதே போல் முடிகளாலான செருப்புகளை அணுகின்ற அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது. முடிகளான ட்ரெஸ்ஸுகளை போடுகின்ற வரை அவர்களை நீங்கள் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது. ஏனென்று சொன்னால் இந்த மங்கோலிய தாத்தாரிகளும் நாகரிகத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க, பிந்து இருந்தார்கள், நாகரிகத்தில் பிந்து இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்த கிரா அங்கே இருந்து தான் என்ன, அதாவது இந்த தீமூஜூன் தீமூஜின் என்று சொல்லக்கூடிய இந்த ஜிங்கிஸ் கான் வணங்கிட்டா, அவனுடைய அந்த சப்ஜெக்ட்லாம் என்ன செஞ்சது, அதில் வார்த்தை பார்க்குற அது தனியான ஒரு வரலாறு, இவர்களோட தனி யுத்தம் என்ன செய்தது நடந்ததை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களை, இவருடைய வரலாற்றில் ஒரு செய்தியை சொல்லுவார்கள் என்னென்னா, ஒரு அதாவது ஒரு தந்தை தன்னை பிள்ளைகளை அழைச்சி ஒரு எல்லாருக்கும் ஒரு கம்பை கொடுக்குறாரு, ஒரு குச்சியை கொடுக்குறாரு, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க, சேர்த்து கொடுக்குறாரு, இப்போ உடைங்கன்றாரு, உடையலை, ஒற்றுமையே பலம் என்றது ஜிங்கிஸ் கான்ட கதை தான். வணங்கிட்டா இந்த ஜிங்கிஸ் கான்ட கதை, அது மூலம் தான் அவர் தன்னை எல்லா கோத்திரங்களை ஒன்றுபடுத்தி என்ன செய்தாரு, அந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், ஹானனா மன்னர், ஜின்கீஸ் என்றது அவருடைய கிரீடம், ஜின்கீஸ் ஹான், மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்ற இடம் அவருக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது. இப்படித்தான் அவர் இடத்தை என்ன செஞ்சாரு, பிடிச்சார் என்ற வரலாறு நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவர்களோடு நீங்க என்ன செய்ய, என்றைக்கு யுத்தம் செய்கிறோம் அன்றை வரைக்கும் மரமேனால் ஏற்பட நடந்து முடிச்சுட்டு, நடந்து என்ன செஞ்சுட்டு முடிச்சுட்டு, அவர்களோட யுத்தங்கள் நடந்து முடிஞ்சு. மிக பிற்பட்ட காலத்தில் நடந்தாலும் கூட, நபித்தோழர்களை விட்டு, தாபீன்களை விட்டு, தபு தாபீன்களை விட்டு பிற்பட்ட காலத்தில் நடந்தாலும், நடந்து எங்களை விட்டு நடந்து முடிந்த முன்னறிவிப்புகள் உண்டு. 1400 வருடங்களில் நடந்த முன்னறிவிப்புகளில் ஒன்று என்பதை பிறகு இன்னும் சொல்ல போனால், அவர்களை நிறைய பேர் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்க, வந்தார்கள் என்று சொல்கின்ற அளவில் இருந்தால் அவங்கெல்லாம் நிறைய இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ இந்தியாவுடைய அந்த 300 வருட ஆட்சி முகலாயர்களுடைய ஆட்சி தான், முகலாயர்களுடைய ஆட்சி தான் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இதெல்லாம் அவங்களுடைய வழித்தோன்றலுக்கு வந்தவர்கள் தான் என்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11வது செய்தி, அதாவது 10வது செய்தி, கித்தாலுல் அஜம், கித்தாலுல் அஜம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருந்த யுத்தமெல்லாம் அரபுலகத்துக்குள்ளே தான் யுத்தம் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அரபு பேசாத மக்களோடு என்ன செய்தார்கள் செய்வீர்கள், நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மக்களோடு நடக்கக்கூடிய எதிரிகளோட, குஃபார்களோடு நடக்கக்கூடிய யுத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து சொல்கிறாங்க. கித்தாலுல் அஜம், அஜம்களோடு உங்களோட யுத்தம் என்ன செய்யும் நடக்கும். அப்போ இது ஏக முற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு யுத்தம், இது ஒரு பகுதி. இது நான் மிச்ச விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக 12வது, அது விரிவாக சொன்னால் நிறைய தகவல் என்ன செய்யும் அவங்கள வர வேண்டி ஏற்படும். 11வது தியா உல் அமானா, அமானித மோசடி. அது வந்து என்னது, இன்றைய காலத்தில் உறுதியாயிற்று. இன்றைய காலத்தில் அமானித மோசடி வந்து என்னது, அமானித உள்ளவன் இருக்கிறானான்னு தேர்ற அளவுக்கு அவ்வளோ மோசடியான ஒரு காலம். ஹுதைபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லிட்டாங்க, நான் இன்றைக்கு யாரிடத்துலையும் பையத்து செய்ய மாட்டேன், நான் யாரோடையும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் விற்க மாட்டேன். ஏண்டா, இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச 1-2 பேர் தான் இருக்கிறாங்க நான் அமானிதத்தோட, அமானிதம் பேணி நடப்பதற்கு அப்படின்றாங்க. இப்போ ஹுதைஃபா ரதியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், 1300 வருஷத்துக்கு பிற்பட்ட காலத்தில் என்ன செய்ய, 1400 வருஷத்துக்கு பிற்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா துய்ய அதிஸ், அதாவது இதா துய்ய அதில் அமானா ஃபந்ததிரிஸ்ஸா, அமானிதம் மோசடி செய்யப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள், மறுமை நாளை எதிர்பாருங்கள். கிலாஃபத் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, நல்ல நல்ல தலைவர்கள் தான் செஞ்சாங்க, வந்துட்டு அதுக்கு பின்னால் வந்தவங்களும் தங்களோட அமானிதங்களை நிறைய என்ன செய்தார்கள், பேணினார்கள், தவறுகள் இருந்தாலும் கூட. ஆனால் ரசூலாங்க சொல்கிறாங்க, ரசூலாங்கிட்ட கேட்குறாங்க நபித்தோழர், கைஃப இலா அத்துஹா யா ரசூலுல்லாஹ், அமானித மோசடினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக பொறுப்புகள் அனைத்துமே அமானிதம், எல்லாமே அமானிதம். ஆனால் ரசூல் அங்கங்க சொல்கிறாங்க, இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரிஸ்ஸா, பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் என்றால் மறுமையினாலே எதிர்பாருங்கள்னா. இது சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இதுதான், பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு. ஒரு நல்ல ஒரு இயக்கம் நடத்துகிறாலும் கூட அந்த இயக்கத்தில் கூட நம்மளுக்கு சிந்தனை எது வருது, இவருக்கு கொடுத்தா தான் நல்லது, அவர் தான் கொஞ்சம் வசதியாகிறாரு, விளங்கிட்டா, அவர் தான் வசதியாக, சரியாக முறையாக நிர்வகிப்பாரா இல்லையா என்ற பகுதியை விட எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு மார்க்க ரீதியாக ஒரு இயக்க ரீதியாக ஒரு நல்ல வேலை செய்யறனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஒரு வசதி படைத்தவர்கிட்ட நல்ல நிர்வாக திறமையும் இருக்குது, ஓகே, நிர்வாக திறமை நம்ம காண்றோம். ஆனால் எல்லா வசதி படைத்தரும் நிர்வாக திறமை உள்ளவர்கள் என்ற சிந்தனைக்குதே தவறு, விளங்கிட்டா. ஏண்டா, எங்கே பார்த்தாலும் அதுதான், எங்கே பார்த்தாலும் அந்த சிந்தனையை என்னது கொண்டு போய் கொண்டிருப்பதை பார்க்குறோம் எல்லா இடத்துலையும். அதை விடுங்க, குடும்ப விஷயம், ஊர் விஷயம், ஒத்தன்ட பொறுப்பு கொடுத்துட்டு போடான்னா நம்பிக்கையிலோண்ட பொறுப்பு கொடுக்குறான் இல்லை, சரியா? யார் நல்ல கனிவாக பேசி மனசை பறிப்பானோ அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போகிறான், அவனுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு என்னது பார்க்கறது இல்லை. ஒரு பாடசாலை எப்படி பொறுப்பு கொடுக்குறாங்க, சம்பந்தமே இல்லாதவன்ட்ட என்ன செய்கிறாங்க பொறுப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. இன்றைக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்த எல்லாரையும் மக்கள் விமர்சிக்கிற நிலைமையில தான் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அப்துல் மலிக் இப்னு மர்வான் வந்து மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகிறார்கள், துரிதூனனா அன்ன கூன அபா பக்ரின் உமர், நாங்கள் அபூபக்கராகவும் உமராகவும் இருக்கும்னு ஆசைப்பட்றீங்க, நாங்கள் அபூபக்கராக உமராகவும் இருக்கும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் நீங்கள் அபூபக்கர் உமரலான காலத்து மக்கள் மாதிரி இருக்கிறதுக்கு நினைக்கிறீங்கல்ல, அபூபக்கர் உமரலான காலத்தில் எப்படி மக்கள் இருந்தாங்க அந்த மக்கள் மாதிரி நீங்கள் இல்லை, ஆனால் நாங்கள் மட்டும் அபூபக்கராக உமராகவும் என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்கணும் ரதியல்லாஹு அன்ஹுமா, அதனால நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு ஆட்சியும் என்ன செய்யும் வரும் என்ற என்ன செஞ்சார் மறைமுகமாக சொன்னார். அப்போ என்னடா, தலைவர்கள்ட்ட மட்டுமல்ல அமானித மோசடிப்பேன், கீழுள்ளவர்கள்ட்டையும் தான். இல்லாமன் ரஹிம ரபி, இறைவன் அருள் செய்த ஒரு சிலரை தவிர, எண்ணங்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன். பொறுப்புகள் மிக முக்கியமானது, தஅவா களத்திலையும் தான், தாயிகளுடைய விஷயத்திலையும் தான், எல்லா விஷயங்களையும் தான். பொறுப்பு என்கின்ற பகுதி வெளிப்படையாக பேச வேண்டிய பகுதி, அதுல வந்து கருணையெல்லாம் காட்டிடிக்க கூடாது. ஏன், பின்னால் உள்ளவன் என்ன செஞ்சிருவான், நாசமாக போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால பொறுப்பு விஷயம் கவனமாயிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேச வேண்டாம் என்று வலியுறுத்திய ஒரு நபி. ஆனா ரசூல்லாங்கிட்ட வந்து திருமண பேச்சு கேட்ட நேரத்தில் செஞ்சாங்க, அதை விமர்சிச்சிட்டாங்க. இவரை நீங்க முடிக்காதீங்க, செலவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக அமையும். இவரை நீங்க முடிக்காதீங்க, உங்கள்கிட்ட வந்து கட்டுப்பாடுகள் கூட என்ன செய்யும், தேவையில்லாத கட்டுப்பாடுகள் கூட இருக்கும். அதுதான் சொன்னாங்க, கம்பை கீழே வைக்க மாட்டார்னு. அதுக்கு அர்த்தம் அடிப்பாருன்னு அர்த்தம் இல்லை, அது கினாயா. ஒரு சில இடைய ரசூல் அங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, அவர் வந்து என்னது, உங்கள்கிட்ட கொண்டு தேவையில்லாத கட்டுப்பாடுகள் உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கு, நீங்க வாழ்ந்துகள மாட்டீங்க. ரசூல் அங்க செஞ்ச உபதேசம். அப்ப பொறுப்பு என்று வந்துட்டா முறையான விமர்சனம் செஞ்சு மக்களை என்ன செஞ்சிடணும், நம்ம காப்பாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் மறுமையான அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது நடந்து முடிந்து விட்ட லிஸ்ட்ல என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. ஏன், அவ்வளவுக்கு பொறுப்பட்டவர்கள் கடந்த காலத்தில் செஞ்சாங்க, ஆட்சியில் இருந்தார்கள். பொறுப்பட்டவர்கள் நிறைய ஆட்சியில் செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக உஸ்மானிய ஆட்சி கால பகுதி இருக்குது, அது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எவ்வளவு மறுமலர்ச்சியான சேவை செய்தாலும் அவர்களுடைய கோணம் ஹிலாபத்தை விட, அதாவது ஆக்கிரமிப்பு கோணம் தான் என்ன செஞ்சது அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நம்ம அதிகமாக என்ன செய்யணும் பார்க்கிறோம். இது எதிரிகளுடைய சப்ஜெக்ட் அல்ல, உண்மையிலே அவர்களுடைய அறிஞர்களுடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா உமையா அப்பாசியர்களை விட மோசமாக சில இடங்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் நடந்தார்கள். பொறுப்பட்டவர்களோட பொறுப்பு போனதுக்கு உதாரணமாக என்ன செய்யலாம் நம்ம சொல்ல முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களை, அடுத்ததாக 12வதாக கப்துல் இல்ம் வ துஹூருல் ஜஹல், அறிவு பறிக்கப்படல் அறியாமை வெளிப்படல், அறிவு பறிக்கப்படல் அறியாமை வெளிப்படல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் உண்டு, அயுர்ஃபஅல் இல்ம் வ யஸ்புதல் ஜஹல், அறிவு உயர்த்தப்பட்டு ஜஹில் என்ன செய்யும் அப்படியே நிலை பெறும் அப்படி என்றாங்க. அன்புள்ள சகோதரர்களை, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி காட்டுறாங்க, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸான் யன்தஸிஹு, அல்லாஹ் தஆலா அறிவை இப்படி பறிச்சிட மாட்டான், ஒரு அருள் அல்லாஹ் அப்படி எடுக்க மாட்டான். எந்த மனிதனுக்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்தா அப்படியே ரிட்டர்ன் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அருளையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அழிவு கொண்டு போவான். அல்லது அறிவு இவனுடைய இறைவனுடைய ஒரு இது, அந்த அறிவு என்ன செய்வான், அந்த உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம், உண்மையான அறிவு வச்சிருந்த உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த அறிவை உயர்த்தி விடுவான். அதுக்கு பின்னால் உலமாக்கள்னு மக்கள் கொஞ்சம் பேரை நம்புவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, வலாக்கின் அதாவது ஹத்தா இதலம் யூபிகை ஆலிமன், எந்த ஒரு ஆலிமும் விடப்படாத நேரத்தில் இத்தகத நாசுரு ஊசன் ஜுஹாலா, மடையர்களை தலைவர்களாக வச்சிருவாங்க, மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். ஃபசு இலு ஃபத்வா கேட்கப்படுவார்கள், ஃபஅஃப்தௌ தீர்ப்பு வழங்குவார்கள், பிகைரி இல்ம் அறிவில்லாமல் தீர்ப்பு என்ன செய்யும் வரும், வழிகெடுவார்கள் வழிகெடுப்பார், தவறான ஃபத்வா கொடுப்பேன், முதலாவது செய்கிறது அவன் வழிகட்டுறது, இரண்டாவது வழி கெடுக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது குறிப்பாக சொல்வதென்றால் ஹிஜ்ரி 10வது நூற்றாண்டில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்பட்டது. எப்போ தான் ஹிஜ்ரி 10வது நூற்றாண்டை பற்றி நிறைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, அம்மல் ஜஹல், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்களை விரல் விட்டு என்னக்கூடிய காலமாக என்ன செஞ்சது அது இருந்தது. 10வது நூற்றாண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திலையும் குறிப்பிட்ட அறிஞர்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு காலமாக என்ன செஞ்சது இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் இமாம் இப்னு கதீர்கள் பிதாயா வன்னிஹா என்ன செய்கிறார், அந்த காலப்பகுதி எவ்வளோ ஜஹில் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்றத விளங்கப்படுத்துகிறார். அவ்வளோ மோசமான ஒரு அறியாமை காலகட்டமாக என்ன செஞ்சது, அதாவது இந்த அறிவு எழுத்தாக்கம் பிரச்சாரங்கள் இதெல்லாம் குறைஞ்ச ஒரு காலகட்டமாக இருந்தது. ஒய் அஸ்புத்தல் ஜஹல், அதுக்கு பிறகு ஆங்காங்கே இஸ்லாமிய மணர்மலர்ச்சிகள் வந்தாலும் கூட இந்த ஜஹில் என்கின்ற பகுதி நடந்து முடிந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, 13வதாக உள்ள செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கஸ்ரத்து சுரத் வ அவானு தலமா, என்னண்டா அது எப்படி சொல்லலாம் என்ற சுரத் இதில் போட்டிருந்தாலும் கூட எப்படி சொல்லலாம் என்றால் போலீஸ் தான் அதுக்குரிய வார்த்தை என்னது, போலீஸ் தான் சுருத்தா. ஆனால் ரசூலுல்லாஹி காலத்தில் சுருத்தான் ஒன்று என்னது இல்லை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் சுருத்தான் ஒன்று இல்லை, இரானு ஒன்று ஒன்று தான் செஞ்சது இருந்தது. இந்த உள்நாட்டு உள் பிரச்சனைகளை என்று தனியாக இதை நிர்வகிக்கும் மக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கண்ணை வச்சுட்டு திரிகிற போலீஸ் தானே, அது நம்மளுக்கு பழகிட்டு. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா என்னது நம்ம அடிமைப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளம் அது. ஆனால் காலகட்டத்துக்கு அப்படித்தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, இருக்க வேண்டியிருக்குது. எப்படி எப்பையும் இரானும் அது இதெல்லாம் எதுக்கு இருக்கும் என்று சொன்னால் எதிரி வந்து அந்த நாட்டை என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிக்க செஞ்சிடக்கூடாது, அரசு போயிடக்கூடாது, அதுக்கு தான். இது எதுக்கு இருக்குது இப்ப? உள்ளுக்குள்ளவனை சூட் பண்றதுக்கு, உள்ளுக்குள்ளவன பிரச்சனையை பார்க்க தான் இது வச்சுக்கு. அது ரசூலாங்க எப்படி சொல்றாங்கடா பாருங்க, முஸ்லீம்ல வருது, அபூ ஹுரைரா வந்து அறிவிக்கிறாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டங்கள் நரகவாதிகள், லம் அரஹுமா பஅத், அவர்களை நான் என்ன செய்யல, காணவில்லை, கௌமுன் மஅஹும் சியாதுன் கஅஸ்னாபில் பக்ர் யத்ரிபூன பிஹன்னாஸ், மக்களுடைய கைகளிலே அதாவது மாடுகளுடைய வாள்களை போன்ற விஷயங்களை கையில வைத்து மக்களை மேய்க்கக்கூடியவர்கள் அப்படின்ற சொல்லுவாங்க. இவர்களை நான் இன்னும் காணல அப்படின்னாங்க ரசூல். மக்களை மேய்க்கிறது, அதை வச்சு கம்ப வச்சு என்ன செய்யறது, மக்களை மேய்ப்பது அப்படின்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இவர்களை நான் இன்னும் காணலைன்னு ரசூல் சொல்லி சொல்லுவாங்க. இதனால தான் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்த போலீஸ் பிரிவு என்கின்ற பகுதியை பார்க்க வேண்டிய சில முக்கிய நெறிமுறைகளை எல்லாம் போடுறத பார்க்குறோம். அவங்க எப்போ இதை கையில் எடுக்கணும், எப்போ இதை கையில் எடுக்கணும், எப்போ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்டு உண்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் இதன் மூலம் திருடர்களையும் மோசமானவர்களையும் மோசடிக்காரர்களையும் வளர்க்க விரும்பலை. ரசூல் அங்கே விரும்பினா நல்ல மக்களை இதை கொண்டு மேய்க்கக்கூடாது, நல்ல மக்களை கட்டளை இப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, நீங்கள் அவங்கள அடிமைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதுதான் ரசூல் அங்கே சொன்னது. அப்போ அதனால் என்ன விரும்பினாங்கன்னா, இதுக்குரிய இக்கட்டான கட்டத்தில் எப்படி இதை வைக்கணும். ஆனால் இதுக்கு எல்லா அறிஞர்களும் எப்படி தலை போடுவாங்கன்னா, கத்ரத்து சூரத், அதிகமான அதாவது இந்த போலீஸ் நடவடிக்கைகள் இது உருவாகுதல், முறையற்ற நடவடிக்கைகள் உருவாக, எப்போ ஒருத்தம் வைக்கலாம், எப்போ ஒருத்தம் கையில் வச்சுக்கலாம், எப்போ ஒருத்தம் இதை தூக்கிட்டு போகலாம், சும்மா மக்கள்லாம் ஈக்கிறாங்க, இதுக்கிட்ட கம்ப தூக்கி இப்படி வாரதறிக்கு தானே ரசூலா சொன்னா நரகவாதிகளுடைய அடையாளங்கள்ல அது உண்டு. சும்மா நல்ல மக்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் இல்லை, தூக்கிட்டு என்னது, யார் ரைட் கொடுத்தா, அவனுக்கு தூக்கினா எனக்கு தூக்கலாம்னு சொல்லலாமா இல்லையா, மார்க் அடிப்படையில், மார்க்க அடிப்படையில் யார் ஆயிட்டு சும்மா உள்ள நல்ல மக்களுக்கு மத்தியில் இப்படி தூக்கிட்டு வாரது இருக்குது, அவருடைய உள்ளத்தில் என்ன உணர்றோம், அடிமைத்துவத்தை வணங்கிட்டானே, அப்படி ஒரு தேவையில்லாத நம்ம பணிகிறத என்ன செய்யறோம், உணர்கிறோம். இந்த ரைட்டை ரசூலாங்க யாருக்கும் என்ன செய்யலை, கொடுக்கல. யாருக்கு இந்த ரைட் இருக்கு, ஒரு திருடரா இல்லையான ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, பிடிக்க போகிறாங்க, இதுக்கு என்ன செய்யுது, அந்த ரைட் இருக்குது. இதை பிரித்து எப்படி செய்யணும் என்பது இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஆட்சியல் ஆட்சியாளர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். செய்ய போகிறதில்ல, செஞ்சே சம்பந்தமாக எப்படி செய்யணும் என்பதெல்லாம் உலமாக்கள் மூலம் என்னது ஆலோசனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை என்ன செய்யணும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எப்படி தெரியுமா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறாங்க அந்த செய்தியிலேயே, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இன் தாலத் பிக்க முத்தா, அபூ ஹுரைராவே காலம் நீண்டு நீங்கள் வாழ்ந்தால், காலம் நீண்டு நீங்கள் வாழ்ந்தால், அவுஷக்கத் அவுஷக்த, ஒரு காலம் வரும், அந்த தரா கௌமன் யஹ்தூன ஃபீ சக்தில்லா, காலையிலே மாலையிலே அல்லாஹ்வுடைய கோபத்திலே லானத்திலே வரக்கூடியவர்களை காணுவீர்கள். காலையிலே மாலையிலே அல்லாஹ்வுடைய கோபத்திலையும், அதாவது காலையில் வந்து அல்லாஹ்வுடைய கோபத்தில் போகிறது, மாலையில் அல்லாஹ்வுடைய லானத்தில் வாரது, இப்படிப்பட்ட மக்களை காணுவீர்கள். அவர்கள் யார் தெரியுமா, ஃபி ஐதிஹி மிஸ்லு அத்னாபில் பக்கர், காலையில் பசுமாட்டுடைய அதாவது அந்த மாட்டுடைய அந்த வாள்களை போன்றவைகளை கையில் வச்சுக்கின்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட லானத்துக்குரியவர்களை நீங்கள் காண்பீர்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புள்ள சகோதரர்களே, அது எப்பொழுது, இந்த நிபந்தனைகளோடு நம்ம சொன்ன விஷயங்கள். அடுத்ததாக 14வது செய்தி, இன்திஷாரு ஸினா, விபச்சாரம் பெருகுதல், விபச்சாரம் பெருகுதல். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, மறுமைநாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான், அதாவது அதை தொடர்ந்து சொல்லிட்டு வந்து, வயதுஹர ஸினா, விபச்சாரம் பெருகுதல், விபச்சாரம் பெருகுதல் மறுமினாளுடைய அடையாளங்கள் உண்டு. இது நடந்தது, திருப்பி என்ன செய்யும், நடக்கிறது, நடந்து கொண்டு இருக்கும், இப்படி முத்தக்கர் மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இதை என்ன செய்வாங்க, இதை சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, விபச்சாரம் பெருகும் என்பதற்குரிய ஒரு முடிவு காலகட்டத்தில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. விபச்சாரம் கருவன்றது, இதுக்கு புறவு வாரதெல்லாம் நமது பிள்ளைகளாக எப்படி வளரப்போகிறார்களோ என்று நினைக்கிற அச்சமும் நமது பயமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், ஏனென்று சொன்னால் எப்பொழுதும் மனிதன் பாவத்துக்கு பயப்படக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வரையறைகளை சொன்னாங்க, வல் இத்மு, அதாவது மஹாக ஃபி சத்ரிக் வ கரிஹ்தையத்தலி அலைஹின்னாஸ், பாவத்துக்குரிய வரையறைகள் இந்த ரெண்டு ஒன்றில் இருக்கணும், ஒன்று ஒன்று உள்ளம் உறுத்தணும். ஆனால் உள்ளம் உறுத்தினா மட்டும் பாவம் அல்ல, மக்கள் அதை பார்க்கறத நீ வெறுக்கணும், மக்கள் பார்க்கறத வெறுத்தா மட்டும் என்னது பாவம் அல்ல, உன்னோட உள்ளவன் என்ன செய்யணும், அதை உறுத்தணும். இந்த ரெண்டு கலந்தாது என்ன பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்கள் பார்க்கிற சந்தர்ப்பம் என்பது என்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறதோ அன்றைக்கு பாவம் என்ன செய்யும், வெளிப்பட்டு கொண்டே வரும். இன்றைய மீடியாக்கள் அதை தான் என்ன செய்யுது, மீடியா உபகரணங்கள் அதைத்தான் செய்து கொண்டே வருகின்றன. நாளைக்கு போகிற வழியில் இப்போ கண்ணாடிகளாம் கண்டுபிடிக்கிறாங்க, பார்க்கவே தேவை போட்டாச்சு, உள்ளுக்க பார்த்துட்டு இருக்கிறான் வேலைக்கு, என்ன பார்க்குறான் ரோட்டை பார்க்குறான்னு நம்ம நினைப்போம், அவன் என்ன செய்கிறான் நரகத்தை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான காலகட்டம் இப்படியே வந்ததுண்டா, நாளைக்கு பெற்றோர்கள் இதை அங்கீகரிக்கிற கட்டத்துக்கு வருவாங்க. எப்படி இதான் உலகம், இது வந்து என்னது நம்ம தவிர்க்க முடியாது, இதெல்லாம் வந்து என்னது ஒரு இயல்பானது. எப்படி இன்றைக்கு வந்து வெஸ்டர்ன் உலகில் இது ஒரு அளவுக்கு முழுமையாக இல்லை, ஒரு அளவுக்கு அங்கீகரிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க தானே பிள்ளைகிட்ட விஷயத்தில், அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருவாங்க. வரக்கூடிய ஒரு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவு செய்தார்கள், விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இது வந்து தொடராக தான் என்ன செய்யலாம், இது நடத்த முடிகிறது என்பதை நான் நடத்தும் பொழுது தான் என்ன செஞ்சேன் அதை உணர்ந்து கொண்டேன். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இந்த வாரத்துடைய கடைசியாக 15வது இன்திஷாரு ரிபா, வட்டி என்ன செய்யும் பெருகும், வட்டி பெருகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயதி அன்ன அலன் நாஸி ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ பிம அகதல் மால், அதாவது எப்படி பொருளாதாரத்தை சம்பாதித்தான் அதை பற்றி கணக்கே எடுக்க மாட்டான், அதை பற்றி கணக்கே எடுக்க மாட்டான். அமீன் ஹலாலின் அமீன் ஹராம், ஹலாலிலிருந்து சம்பாதிச்சாரா ஹராம்லேருந்து சம்பாதிச்சாரா அதை பற்றி அவர் என்ன செய்ய மாட்டார், சட்டை செய்யவே மாட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு செய்தி வர என்ன தெரியுமா, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தலைகீழாக பயன்படுத்திக்கிறான், என்ன வெறும் அதான் வட்டி பெருகும், வட்டி விட்டு ஒருத்தர் ஓடுறாருன்னு வைங்களேன் அதோட புகையாவது என்ன செய்யும் மேலில் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்தியை வச்சுட்டு என்ன செய்கிறாங்கண்டா, அதனால் நம்ம வட்டி எடுத்து ஆகணும் அப்படின்றான். ரசூலுல்லாஹி எதுக்கு சொன்னாங்கண்டே, அது சஹியாக இருந்தால் கூட இதெல்லாம்கிட்டா, அதனால் நம்ம வட்டி எடுக்கிறத தவிர்க்க முடியாது, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸில் எதெல்லாம் இன்சூரன்ஸ் போடணுமா போட வேண்டியதுதான், எதெல்லாம் நம்மளுக்கு வட்டி என்று படுதோ அத்தனை நம்ம என்ன செய்ய புகையாவது படுமனு சொல்லிட்டாங்க தானே அப்படின்ற முதலாவது லைஃபான செய்தி, அது பலகீனமான ஒரு செய்தி, ஆதாரமற்ற ஒரு செய்தி, அந்த அளவுக்கு பரவுமன்றது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லி அது சஹியாக இருந்தால் கூட எப்படி வழங்கணும், தவிர்க்க முடியாமல் நீங்கள் நடந்து போக வேண்டிய கட்டங்கள் என்ன செய்யும் உருவாகும். இன்னொத்துண்ட வட்டி உங்கள் தலையில் என்ன செய்யும் சுமத்தப்படும், இன்னொருத்த வட்டி உங்கள் தலையில் சுமத்தப்படும். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணுமே ஒழிய என்ன செய்ய புகையாவது படும் இடத்துக்காக நெருப்பில் போய் உழுவுறதில்ல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து இந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக படிப்பதன் மூலம் மறுமை நெருங்கிவிட்டது என்கின்ற செய்தி எமக்குள்ள என்ன செய்யணும் உறுதியாகணும். அந்த உறுதி எங்களை மாற்றுவதற்காக, எங்கிறது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்காக, உலக ஆசைகள் நம்ம மூழ்கி விடுவது குறைத்துக் கொள்வதற்காக எங்களுக்கு உதவ வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் இதன்பால் நடந்து கொள்வதற்கு உதவி செய்வானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.